என்கின்ற தலைப்பிலே நமக்கு தேவை செய்து வழங்குவார். அவரை கூறு கொடுக்கும்படி சபையின் சார்பாக கிடைக்கும். பிரியமாக அழைக்கப்பட்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளை, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்திலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் கிருபையும் சமாதானமும் வருவதாக என்கிற வாழ்த்துக்களை முதலாவது நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் தேவனுடைய மிகப்பெரிய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் மீண்டுமாக இந்த ஒரு நினைவு கூறுதல் சமயங்களிலே உங்களை சந்திக்கவும் கர்த்தருடைய மகா மேன்மையும் அருமையுமான சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும் நாம் வாய்ப்பு பெற்றிருக்கிறோம். எனவே முதலாவது இந்த மேலான கிருபைக்காக தேவ சமூகத்திலே நம்முடைய எல்லா நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாம் ஏறெடுத்துக்கொண்டு என்னோடு கூட திண்டுக்கலிலும் நான் செல்லக்கூடிய எல்லா பகுதிகளிலும் இருக்கிற சகோதர சகோதரிகள் அனைவருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட உங்கள் மத்தியில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக கடந்து செல்லலாம். இந்த நாளில் உங்கள் மத்தியில நாம் தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு நமது கர்த்தருடைய கடைசி அனுபவங்கள். கர்த்தருடைய கடைசி அனுபவங்கள் என்ற ஒரு தலைப்பின் கீழாக நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில அவர் சந்தித்த கடைசி வாரம், அந்த கடைசி வாரத்துல அவருக்கு நிகழ்ந்த அனுபவங்கள், அந்த அனுபவங்கள் மீதான சில தியானங்களை நம்ம செய்ய இருக்கிறோம். பொதுவா இந்த நினைவு கூறுதல் காலங்கள்ல ரெண்டு வகையான பாடங்களை நம்ம தியானிக்கிறோம். ஒரு வகையை பார்க்கும்போது அப்பம் பாத்திரம் நம்மை சுத்திகரித்தல் இவைகள் சம்பந்தமான பாடங்கள். இன்னொரு வகையை பார்க்கும்போது நமது கர்த்தருடைய அந்த கடைசி அனுபவங்கள். ஸோ ஒவ்வொரு நினைவு கூறுதல் சமயத்திலும் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டெடிஸ் தான் நம்ம தெரிந்த அளவு செய்கிறோம். அந்த வகையில நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாடமானது நமது கர்த்தருடைய அனுபவங்களோடு சம்பந்தப்பட்ட பாடமாக இருக்கிறதை கூட உங்கள் மத்தியில நாம் தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப நேரடியாக நம்ம பாடத்தின் காரியங்களுக்குள்ளாக போலாம். அதாவது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பூமிக்குரிய வாழ்க்கையில் அவர் சந்தித்த கடைசி வாரம் எந்த ஒரு கிழமையில துவங்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கர்த்தர் மறித்த ஒரு தேதி வந்து April 3, அவர் மறித்த வருடத்தில் அந்த டேட் வந்து April 3, அந்த கிழமை வந்து வெள்ளிக்கிழமை. அப்போ அவருடைய கடைசி வாரம் என்று சொல்லும் போது அந்த வெள்ளிக்கிழமையில இருந்து 6 நாளுக்கு முந்தைய நாள். ஸோ அந்த நாள் நம்ம எடுத்தோம்னா நமக்கு சனிக்கிழமை வரும். அப்போ அந்த சனிக்கிழமையில இருந்து அவர் மறித்த அந்த April 3 வெள்ளிக்கிழமை, இந்த இடைப்பட்ட ஒரு 6 அல்லது 7 நாட்களுடைய காலப்பகுதியை தான் நம்ம அவருடைய கடைசி வாரம் என்று சொல்றோம். இந்த ஒரு 7 நாட்கள்ல அல்லது 6 நாட்கள்ல அவர் சந்தித்த அனுபவங்கள் 4 சுவிசேஷர்களாலும் மாறி மாறி நமக்கு பதிவு செய்யப்பட்டு தேவன் நமக்கு தேவையான விவரங்களை வேதாகமத்துல கொடுத்திருக்கிறார். இப்போ நம்ம இந்த நினைவு கூறுதல் சமயங்கள்ல இந்த ஒரு வாரத்தினுடைய அனுபவங்களையுமே தியானிக்கணும். அதுதான் உண்மையான அவருடைய சீசர்களா இருந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு வேத ஆராய்ச்சியாக இருக்கும். ஆனா இது நம்முடைய தனிப்பட்ட ஸ்டடிக்குரிய விஷயம். ஏன்னா இந்த நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல அந்த கடைசி வார அனுபவங்கள் முழுவதையும் தியானிப்பதற்கு நமக்கு சமயங்கள் பத்தாது. அதனால நம்ம இன்னைக்கு உங்கள் மத்தியில இந்த ஒரு பாடத்துல என்ன ஒரு விஷயங்கள் எடுத்திருக்கிறோம்னா, இந்த ஒரு கடைசி வாரத்துல அவருக்கு ஏற்பட்ட அநேக அனுபவங்களில் ஒரு 4 அனுபவங்கள் அல்லது அவருக்கு நிகழ்ந்த சம்பவங்களில் ஒரு 4 சம்பவங்கள் நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த நான்கு சம்பவங்களை எடுத்துக்கொண்டு அவைகள் மீதான சில தியானங்கள் நம்ம செய்ய போறோம். அவ்வளவுதான் இந்த ஒரு பாடத்தினுடைய ஒரு நோக்கம். அது நம்ம ஏன் அந்த நாலு சம்பவங்கள் மாத்திரம் எடுக்கிறீங்க, அவைகள் மிக முக்கியமா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. கர்த்தருடைய கடைசி வாரமும் சரி, அவருடைய மூன்று வருஷ பலியின் ஜீவமும் சரி, அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒவ்வொரு நிகழ்வுகளுமே மிக முக்கியமானதுதான். அவருடைய சபை ஜனங்களுக்கு எதையுமே நம்ம முக்கியம் இல்லாதது அப்படின்னு தவிர்க்க முடியாது. ஆனாலும் அவருடைய கடைசி வாரம் மிக மிக முக்கியம். ஏன்னா அந்த கடைசி வாரத்தில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் ரொம்ப ரொம்ப அவருடைய சபைக்கு பாடங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அதனால அவைகள் மேல நம்ம நம்முடைய பார்வையை செலுத்துறோம். அதிலையும் கூட அந்த கடைசி வார அனுபவங்கள்ல நம்ம தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட இந்த நாலு அனுபவங்கள் நமக்கு கொஞ்சம் விசேஷமான அனுபவங்களாக இருக்கிறதுனால, கர்த்தருடைய வாழ்க்கையில நடந்த இந்த நான்கு சம்பவங்கள் நமக்கு கொஞ்சம் விசேஷமான பாடங்களை தரக்கூடியதாக இருக்கிறதுனாலையும் நம்ம இந்த ஒரு பகுதிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த நான்கு பகுதிகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவது அந்த கடைசி வாரத்தின் முதல் நாள் சனிக்கிழமை அன்று இரவு அன்று ராத்திரியில பெத்தானியா ஊர்ல கர்த்தர் இயேசுவின் மீது நலவன் என்கிற தைலம் மரியால் அங்க ஊற்றுகிறது ஒரு காரியம். இந்த சம்பவம் நம்முடைய ஸ்டடியில முதலாவது எடுத்திருக்கிற ஒரு சம்பவம். இரண்டாவதாக அதற்கு அடுத்த நாள் நம்முடைய கர்த்தர் எருசலேமுக்குள் ராஜாவாக நுழைதல், இது நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்திருக்கிற இரண்டாவது சம்பவம். மூன்றாவதாக பிலாத்துவுக்கு முன்பாக கர்த்தர் இயேசு விசாரிக்கப்படுதல், இவைகளை மூணாவது ஒரு காரியமாக எடுத்திருக்கிறோம். கடைசியாக அவருடைய குரூசிஃபிக்ஷன், அதாவது சிலுவையில் அறையப்படுதல், இது நம்முடைய ஆராய்ச்சியினுடைய நாலாவது பாகமாக எடுத்துக்கொண்டிருக்கோம். அதாவது மரியாள் கைலம் கூட்டின ஒரு சம்பவம், இரண்டாவது ராஜாவாக கர்த்தர் எருசலேமுக்குள் பவனி வரக்கூடிய ஒரு நிகழ்வு, மூன்றாவதாக பிலாத்து முன்பாக விசாரிக்கப்படுதல், நான்காவதாக கர்த்தர் சிலுவையில் அறையப்படுதல். இவைகளை நான்கை நம்ம எடுத்துக்கொண்டு இவைகள் மீதான சில தியானங்கள் நம்ம செய்யலாம். ஒருவேளை இந்த சம்பவங்கள் மத்தியில நமக்கு பரிச்சயமான வசனங்களாக இருக்கும், ஆனா சில கருகலான வசனங்களாக இருக்கும். கருகலான வசனங்கள்னா அந்த வசனங்கள் படிப்போம், ஆனாலும் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். எனவே அந்த மாதிரியான சில விஷய வசனங்களையுமே இந்த ஒரு சப்ஜெக்ட்ல நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம முயற்சி செய்யலாம். இப்ப இந்த ஒரு சில இன்ட்ரோடக்ஷன்ஸோட அறிமுகங்களோட நம்ம நேரடியா பாடத்துக்குள்ள போலாம். முதலாவது மரியாள் தைலம் ஊற்றின ஒரு சம்பவத்தை நம்ம எடுக்கலாம். இந்த சம்பவத்தை வந்து நான்கு சுவிசேஷகர்களுமே பதிவு செஞ்சிருக்கிறாங்க. நம்ம வந்து மத்தேயுவோட ரெக்கார்டு எடுத்துக்கலாம். மத்தேயு அவருடைய பதிவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு சுவிசேஷம் 26 அதிகாரம் வசனங்கள் 6-16 வரை சொல்லப்பட்டிருக்குது. இவைகளை ஒரு முறை நீங்க முழுக்க படிக்கலாம். மத்தேயு 26 அதிகாரம் வசனங்கள் 6-16.
இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைப்பை பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பள்ளியில் இருக்கும் போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனம் அடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு, இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரத்திற்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவுபடுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியங்களை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானும் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாய் இருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்துக் கொண்டிருந்தான்.
இந்த ஒரு சம்பவம், அதாவது மரியாள் கர்த்தர் இயேசுவினுடைய பாதத்துல இந்த ஒரு பரிமள தைலம் ஊற்றக்கூடிய ஒரு சம்பவம், இது பலமுறை நம்ம நினைவு கூடுதல் சமயங்கள்ல படிக்கிறோம். அநேக சகோதரர்கள் இந்த ஒரு சம்பவத்தை குறித்து அநேக பாடங்கள் நமக்கு எடுத்திருக்கிறாங்க. எனவே இவைகளை குறித்த விளக்கங்கள் நம்ம அனைவருக்குமே பரவலாக தெரியும். ஆனால் நம்ம என்ன விஷயம் சொல்ல வரோங்கிறத நம்ம நேரடியாக சுருக்கமான ஒரு விளக்கத்துக்குள்ள நம்ம போயிடுறோம். அந்தபடி போகும்போது சகோதர சகோதரிகள், இந்த ஒரு மரியாள் தைலம் ஊற்றின ஒரு சம்பவம் நம்ம பார்க்கும்போது முதல்ல இதுல ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் பண்ணிக்கலாம். சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு உறுதி நம்ம செஞ்சுக்கலாம். என்னன்னா, அதாவது நம்ம இந்த சம்பவம் எப்ப நடக்கிறதா சொல்றோம்னா, கர்த்தர் இயேசு மரிக்கிறதுக்கு 6 நாள் முன்னாடி சனிக்கிழமை நைட்ல நடக்கிறதாக நம்ம சொல்றோம். இது முதல் எங்க வசனம் இருக்கு அப்படிங்கறது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். யோவான் 12 அதிகாரம் முதல் வசனம்.
பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார்.
பாத்தீங்களா, அப்போ இந்த பெத்தானியா ஊர் அவர் எப்போ வராருன்னு வசனம் இருக்குது. பஸ்கா பண்டிகை வருவதற்கு 6 நாள் முன்னே, அதாவது கர்த்தர் மரிக்கிறதுக்கு 6 நாள் முன்னாடி அப்படிங்கிறப்போ அது சனிக்கிழமை. ஆரம்பத்திலே விளக்கம் கொடுத்துட்டோம். இப்பதான் இந்த ஒரு டேட்ல தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. ஆனா இத மத்தேயு ரெக்கார்ட் பண்ணும் போது அவர் கொஞ்சம் வேற டேட் கொடுக்கற மாதிரி நமக்கு வசனம் இருக்கு. அதுதான் இங்க இருக்கிற குழப்பம். வசனம் நீங்க படிங்க, மத்தேயு 26:2.
2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள், அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார்.
பாத்தீங்களா, மத்தேயு 26 ஆரம்பிக்கும் போது 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள் அப்படின்னு கர்த்தர் இயேசு சீஷர்கள் கிட்ட சொன்னதா எழுதுறார். அப்படின்னா அப்ப கர்த்தர் இயேசு இந்த வசனம் பேசும்போது மரிக்கிறதுக்கு எத்தனை நாள் முன்னாடி இருக்கிறார்னு அர்த்தம், 2 நாள் முன்னாடி இருக்கிறார். இப்ப இதற்கப்புறம் தான் தொடர்ச்சியா எந்த ஒரு சம்பவம் மத்தேயு கொடுக்கிறாருன்னா, அந்த தலதம் அந்த நலதம் என்கிற தைலம் பூட்டின சம்பவம் கொடுக்கிறார். வசனம் நீங்க 6 படிக்கலாம். என்ன ஒரு எண்ணம் வரும்னா, ஓ அப்ப ஜீசஸ் மரிக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி இருக்கும் போது அன்னைக்கு ராத்திரி தான் இந்த மரியாதை தைலம் ஊத்தின சம்பவம் நடந்திருக்கணும் அப்படின்னு இயற்கையாகவே ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லீங்களா. ஏன்னா வசன வரிசைகள் பார்த்தா அப்படித்தான் இருக்கு. ஆனா யோவான் அங்க சொல்றாரு இது பஸ்கா பண்டிகைக்கு எத்தனை நாள் முன்னாடி நடந்தது, 6 நாள் முன்னாடி. அப்ப 2 சுவிசேஷங்கள் படிக்கும் போது ஒருத்தருக்கு என்ன கன்ஃபியூஷன் வரும்னா, உண்மையிலே இது 2 நாள் முன்னாடி நடந்துச்சா அல்லது 6 நாள் முன்னாடி சம்பவித்ததா என்ற கேள்வி வரும். சோ இதை நம்ம கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கண்டிப்பா எது உண்மையா இருக்கலாம், 2 வசனங்களுமே உண்மைதான். நம்ம பொதுவா எல்லா இடத்துலயும் கேட்டா அப்படித்தான் சொல்றாங்க, ரெண்டுமே உண்மைதான் அப்படிங்கிறாங்க. அது அந்த வார்த்தையும் உண்மைதான், ரெண்டுமே உண்மைதான். எப்படிங்கறது பாக்கலாம். யோவான் சொல்றது அக்யூரேட், அதாவது இந்த சம்பவம் பஸ்காவுக்கு 6 நாள் முன்னாடிதான் நடந்துச்சு. அப்படியே மத்தேயு 2 நாளைக்கு முன்பாக கோட் பண்றாரு நம்ம கேட்கும் போது, ஆக்சுவலா மத்தேயு அந்த 2 நாளைக்கு முன்பு என்கிற வார்த்தை இந்த மரியால் தைல ஊற்றின சம்பவத்துக்கு பயன்படுத்தல. அந்த வார்த்தை அவர் சொல்ல வர்ற அந்த அந்த ஒரு எந்த சம்பவத்துக்கு சொல்ல வர்றாரு அந்த சம்பவமே வேற. வசனம் நீங்க படிச்சு பாருங்க, மத்தேயு 26:2-4.
2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள், அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார்.
இப்படி சீசர்கிட்ட பேசுறார். இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஒரு டேட் எடுத்தா நீசான் 12 சீசர்களை பார்த்து சொல்றார், இன்னும் 2 நாள்ல நீசான் 14 வரும், பஸ்கா பண்டிகை வரும், மனுஷகுமாரன் யார் கையில ஒப்பு கொடுக்கப்படுவார், சாவிகள் கையில ஒப்பு கொடுக்கப்படுவார், இதெல்லாம் சொல்லிட்டு வசனம் படிக்கலாம்.
அப்பொழுது பிரதான ஆச்சாரியரும் வேத பாடகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எனப்பட்ட பிரதான ஆச்சாரியனுடைய அரண்மனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாத படிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள்.
இந்த விஷயத்தை நோட் பண்றதுக்கு தான் மத்தேயு டேட் கொடுக்கிறார். அதாவது கர்த்தர் இயேசுவை பிரதான ஆச்சாரியர்கள் அந்த யூத மத தலைவர்கள் கொலை செய்யலாம முடிவு எடுத்தாங்க. இந்த முடிவு அவங்க எப்ப எடுத்தாங்க, எப்போ இந்த முடிவு இந்த திட்டம் அவர்களால் தீட்டப்பட்டது, அந்த டேட் பத்தி பேசும்போது தான் எந்த ஒரு நாள் கொடுக்கறாருன்னா பஸ்கா பண்டிகைக்கு 2 நாள் முன்பாக. கர்த்தர் இயேசு ஒரு பக்கம் சீசர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, நான் இன்னும் 2 நாள்ல பிரதான ஆசாரியர்கள் ஒப்பு கொடுக்கப்படுவேன். அதே நேரம் இங்கிட்ட ஒரு குரூப் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறார் கர்த்தர் இயேசுவை எப்படி கொலை செய்யலாம். அப்ப இந்த 2 நாளைக்கு முன்பாகன்ற வார்த்தை மத்தேயு எந்த சம்பவத்தை குறிக்கிறதுக்கு பயன்படுத்துறாருன்னா, கர்த்தர் இயேசுவை கொலை செய்வதற்கு அந்த யூத மத தலைவர்கள் என்ன டேட்ல திட்டம் தீட்டினாங்க அந்த தேதியை குறிப்பதற்கு தான் பயன்படுத்தினாரே தவிர, மரியால் தைலம் ஊற்றின சம்பவத்தை குறிப்பதற்கு அவர் பயன்படுத்தவில்லை. அதனாலதான் இந்த தைலம் ஊற்றுற சம்பவம் ஸ்டார்ட் பண்ணும் போது எப்படி ஸ்டார்ட் பண்றாரு பாருங்க, 7 வசனம்.
ஒரு ஸ்திரீ
விளையாடு 6 வசனம்.
இயேசு பெத்தானியாவில் குஷ்ட ரோகியாய் இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில்,
பாருங்க இயேசு பெத்தானியால இருக்கையில் இருக்கும் போது ஒரு ஸ்திரீ கொண்டு வந்து தைலம் ஊத்துனாங்க. இது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒரு பாஸ்ட், ஒரு கடந்த கால சம்பவமாக மத்தேயு நோட் பண்றார். சோ இந்த ஒரு சந்தேகம் இப்படியாக நமக்கு நிவர்த்தி செய்யப்படுது. எனவே இந்த தைலம் ஊட்டின சம்பவம் நடந்த ஒரு நாள் வந்து கர்த்தர் மறிக்கிறதுக்கு 6 நாள் முன்னாடி சனிக்கிழமை இரவு என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இப்ப நம்முடைய ஆராய்ச்சி இந்த சம்பவத்தின் மேல என்னன்னா, மரியாதையா இந்த ஒரு சம்பவம், இந்த ஒரு வேலையை வந்து கர்த்தர் இயேசுகிட்ட செய்யறாங்க. ஒரு விலையுறந்த நலதம் என்கிற அந்த ஒரு பரிமள தைலத்தை கர்த்தருடைய பாதத்துல மரியாதை ஊற்ற வேண்டிய ஒரு நோக்கம் அல்லது காரணம் என்ன, இதுதான் இந்த சம்பவத்துல நம்ம பார்க்கிற ஒரு சின்ன பார்வை. அதான் நம்முடைய பாடமும் கூட. சோ அந்த பார்வை நம்ம பார்க்கும் போது நல்லா கவனிங்க இந்த சம்பவங்கள். கர்த்தர் இப்பதான் எரிகோல இருந்து வர்றார். எங்க போறாருன்னா ஜெருசலேமுக்கு போறார். நல்லா தெரியும் கர்த்தருக்கு, பல முறை ஜெருசலேமுக்கு போயிருக்கிறோம், நமக்கு ஒண்ணு நடந்தது இல்ல. ஆனா இப்ப எரிகோல இருந்து நம்முடைய சொந்த ஊர் ஜெருசலேமுக்கு போறோம். போகும்போது நம்ம அங்க மறுபடியும் திரும்பி வரமாட்டோம், அங்கவே நமக்கு மரணம் சம்பவிக்கும். எனவே தன்னுடைய கடைசி நாட்கள் நெருங்கி கொண்டிருந்தது கர்த்தருக்கு நல்லா தெரியும். எரிகோல இருந்து இப்ப எரிசலேமுக்கு நமக்கு டைம் வேற வந்தாச்சு. இந்த பஸ்காவில்தான் நம்ம அடிக்கப்படணும்ன்றது கர்த்தருக்கு நல்லா தெரியும். எனவே நம்ம அதுக்கு அந்த எப்படி ஆட்டுக்குட்டி நீசன் 14 அடிக்கணும்னா 10 தேதி வீட்டுக்குள்ள இருக்கணும். இந்த நியாய பிரமாணமும் கர்த்தருக்கு நல்லா தெரியும். எனவே இதை அறிந்தவராக நீசன் 14 ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஜெருசலேமுக்குள்ள போயிடணும். இப்படி சகல திட்டங்களோட கர்த்தர் எரிகோல இருந்து கிளம்புறாரு. இதுக்கு முன்னாடி அவர் இருந்த ஊர் எரிகோ. இந்த பெத்தானியாங்கிறது எங்க இருக்குன்னா எரிகோவுக்கு எருசலேமுக்கு இடையில இருக்கு, கிட்டத்தட்ட 2-10 miles டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி பத்ரசல் அவருடைய எழுத்துக்கள்ல கொடுக்கிறார். அப்போ எரிகோல இருந்து எருசலேம் போகும்போது தன்னுடைய கடைசி வாரத்தை சந்திப்பதற்கு அவர் போயிட்டு இருக்கும் போது கர்த்தர் திடீர்னு பெத்தானியாவுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன, காரணம் என்ன, ஒரு க்வெஸ்சன் நமக்கு அரைஸ் ஆகுது எழும்புது. அது மட்டுமல்ல, அப்படி வந்தப்போ மரியாதை இந்த ஒரு சமயத்துல அந்த தைலம் ஏன் ஊத்துறாங்க, அது என்ன காரணம்? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்த்தருடைய 3.5 வருஷ பலியின் ஜீவி அனுபவங்களுமே நமக்கு மிக முக்கியம். ஆனா அவருடைய கடைசி வார அனுபவங்கள் அதை காட்டிலும் முக்கியம். அப்படிங்கிறப்போ அந்த கடைசி வாரத்துல நடந்த ஒரு அனுபவங்கள்ல இது ஒரு முக்கியமான அனுபவமாக 4 சுவிசேஷகர்களுமே நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இவைகளை நம்ம கண்டிப்பா சந்தேகிக்க தோணுது. சந்தேகம்னா கேள்வி கேட்க தோணுது, இந்த ஒரு சம்பவம் ஏன் அவருடைய கடைசி வாரத்தில் நடக்கணும், இதனுடைய நோக்கம் காரணம் என்ன, கர்த்தர் இயேசு ஏன் எருசலேமுக்கு போக வேண்டியவர் பெத்தானியாக்கு வராரு, அதே போல மரியாதையா அந்த சமயத்துல இந்த தைலத்தை எடுத்து உடச்சு ஊத்துறாங்க. இப்படி பல கேள்விகள் எழும்போது இந்த சம்பவம் தான் நமக்கு பதில் இந்த எல்லா கேள்விகளுக்கும். சகோதர சகோதரிகளே, நீங்க வசனம் படிச்சீங்கன்னா 7 வசனம் படிங்க, மத்த 26:7.
ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பண்டிகையில் இருக்கும் போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார்.
அப்போ இங்க ஒரு ஸ்திரீன் வருது, ஆனா யோவான் தன்னுடைய சுவிசேஷத்துல அது மரியாள் தான் என்று பெயரே சொல்றார். சரி, அப்போ இந்த மரியாள் வந்து தன்னுடைய வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அந்த தைலத்தை அங்க ஊற்றுறது நம்ம பார்க்கலாம். இந்த தைலம் எப்படிப்பட்ட தைலம் வசனம் 7 நீங்க படிங்க.
ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலம்,
அதனுடைய காஸ்ட் சொல்லும் போது வெரி காஸ்ட்லி, விலையேற பெற்ற ஒரு தைலம் அப்படிங்கிறார். அதை குறித்து சகோதரர்கள் உங்களுக்கு நிறைய பாடங்கள் எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு மதிப்பு போட்டோம்னா அதனுடைய பணம் வந்து ரொம்ப அதிகம் வரும். இதை வந்து சுத்தி இருந்த சீசர்கள் அதோட ரேட் சொல்லும் போது எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா 300 பணம் என்று சுத்தி காமிக்கிறாங்க. அந்த நாள்ல ஒரு பணம்ன்றது ஒரு நாளுடைய கூலி. அப்ப 300 பணம் அப்படிங்கிறது ஒரு வருஷத்தினுடைய சம்பளம். அவ்வளவு காஸ்ட்லியானது அந்த தைலம். இதை வந்து மரியாள் கர்த்தருடைய பாதத்துல ஊத்துறாங்க. இவ்வளவு காஸ்ட்லியான தைலம் மரியாளுக்கு எப்படி கிடைச்சிருக்கும், இந்த மாதிரியான பல கேள்விகள் கூட நமக்கு அங்க வரும். அப்ப இவைகளுடைய பின்னணி எல்லாம் வச்சு நம்ம ஆராய்ச்சி செய்யும் போது சகோதர சகோதரிகளை நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, முதலாவது கர்த்தர் இயேசுவோடைய நிலை நம்ம பார்க்கலாம். ஜீசஸ் தன்னுடைய முதல் வரிகளை இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில என்ன ஒரு நிலைமையில வந்திருந்தார் அல்லது யாராக வந்திருந்தார், அவர்களுக்கும் கர்த்தர் இயேசுக்கு என்ன உறவு, இஸ்ரேல் ஜனங்களுக்கும் கர்த்தருக்கும் என்ன உறவு அவருடைய முதல் வரிகையில. பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும் தானியல்ல படிக்கிறவன். அப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கும் கர்த்தர் இயேசுக்கும் என்ன உறவு முதல் வருகையிலனா அவங்களுடைய மேசியா அவர். கர்த்தர் இயேசு அவங்களுடைய மேசியா. மேசியான யாரு, அவங்கள பொறுத்தளவு யாரு, இஸ்ரேலுடைய ராஜா, யூதர்களுடைய ராஜா. ஏன்னா மேசியா அப்படித்தான் அவங்க நம்பியிருந்தார், இஸ்ரேலர்களுடைய ராஜா. இந்த ஒரு நிலை தான் கர்த்தர் முதல் வருகையில வந்திருந்தார். ஆனா இந்த நிலை எல்லா இஸ்ரேல் ஜனங்களாலையும் கண்டுபிடிக்க முடியல. நாம ரொம்ப நாள் எதிர்பார்த்திருந்த மேசியா இவருதான் அப்படிங்கறது பலராலும் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஆனா ஒரு சிலர் அதை உணர்ந்திருந்தார்கள். அந்த ஒரு சிலர் யாருன்னா கர்த்தர் இயேசுவை பின்பற்றின 12 அப்போஸ்தலர்கள், 70 சீஷர்கள், இந்த மாதிரி சில ஸ்திரீகள் உணர்ந்திருந்த போது. அது அப்போ பொதுவாகவே கர்த்தர் இயேசு மேல
அவரை மேசியா என்று சரியாக பார்வை வச்சிருந்த அந்த ஜனங்கள், அந்த ஒரு சில ஜனங்களுக்கு கர்த்தர் இயேசு மேல எப்படிப்பட்ட மரியாதை இருந்திருக்கும்? மிகுந்த மரியாதை இருந்திருக்கும் இல்லைங்களா? தங்களுடைய தேசத்தின் ராஜா என்கிற பார்வை பார்த்திருப்பாங்களா? பார்த்திருக்க மாட்டாங்க நிச்சயமாக. அப்படி பார்த்திருக்கும் போது இப்ப இன்னொரு சம்பவம் பார்க்கலாம். அதாவது மரியாதைக்கும் கர்த்தர் இயேசுக்கும் என்ன ஒரு எப்படி இணைப்பு, என்ன ஒரு நெருக்கம்? மரியாதைனா மரியாதையுடைய ஃபேமிலி, லாசர் இருக்கிறாங்க, மார்த்தால் இருக்கிறாங்க, இப்படி மரியாதையுடைய குடும்பம் கர்த்தர் இயேசு, இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஒரு உறவு இருக்குது? பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லைங்களா, விசேஷித்த நண்பர்கள். அந்த நட்பின் அடையாளம் தான் ஒரு முறை லாசர் மறுக்கப்போ கர்த்தர் இயேசு என்ன ஆகிறார், கண்ணீர் விட்டார். கண்ணீர் விட்டாருக்கு பல அர்த்தங்கள் இருக்கு, பட் அந்த அன்பின் அடையாளமும் ஒண்ணு. அப்போ லாசரும் மரியாள் மார்த்தால் இவங்களுக்கும் கர்த்தருக்கும் அந்த அன்பின் உறவு ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு. இந்த சூழ்நிலைகள் பின்னணியா வச்சு பார்க்கும் போது என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, மரியாளுக்கு கர்த்தர் இயேசு அவங்களோட அந்த நட்பு வச்சு ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு மேலான எண்ணம் அவங்களுக்குள்ள வந்திருக்கு. இந்த இஸ்ரேல் தேசத்தினுடைய ராஜாவும் வரப்போறவர், நம் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த மேசியா, அவருடைய பழக்கம் நமக்கு கிடைச்சிருக்கு, அவருடைய உறவு நமக்கு கிடைச்சிருக்கு, அல்லது அவருடைய ஐக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குது. இது அவங்க மிகுந்த சந்தோஷமா என்னாங்க. என்னன்னு மட்டுமில்ல, இவ்வளவு பெரியவர் சாதாரண மனிதர்களாகி நம்ம கூட பழகிறாரு, இதற்காக நாம் ஏதாவது அவருக்கு செய்யணும் என்கிற மேலான ஒரு ஏக்கமும் ஆவலும் அவர்களுக்கு அங்கிருந்து. ஆனா இந்த பார்வை அந்த முழு தேசமே கர்த்தர் இயேசு மேல பார்த்திருக்கணும், பார்க்கல. ஆனா இந்த ஒரு சில குடும்பங்கள், ஒரு சில சீசர்கள் தான் கர்த்தர் இயேசுவை இந்த சரியான பார்வை பார்த்தார், தங்களுக்கான வாக்களிக்கப்பட்ட மேசியா இவர் என்று. அப்ப சகோதர சகோதரிகள் ஒண்ணு இல்லை, இப்போ நாம் இருக்கிறோம், நமக்கும் நம்ம கூட வந்து நமக்கு வந்து தமிழகத்தினுடைய முதல் மந்திரியோட உறவு இருந்துச்சுன்னா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? ஒரு உதாரணத்துக்காக கேட்கறேன், அந்த உறவை சாதாரணமா நினைப்போமா? எவ்வளவு பெருமையா நினைப்போம், நம்ம யாரு, அவர் யாரு, அவர் ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம கூட பழகிறாரு அப்படின்னு நினைப்போம். அப்ப இது போல நேசியாவாக பார்த்த ஒருவர் தங்களோடு சாதாரணமாக பழகுவது மரியாளுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் உண்மையிலே விலையேற பெற்ற ஒரு அனுபவமாக இருந்து, இந்த அனுபவத்துக்கு தங்களுடைய தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட மேசியா நம்ம கூட இருக்கிறாரு, இருக்கும்போது ஏதாவது அவருக்கு செய்யணும். இவர் மிகப்பெரிய ராஜா, இவருக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை, ஆனா ஏதாவது செய்யணும். இந்த ஆவல் கண்டிப்பா மரியாளுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள்ல உருவானது இல்லை, பல மாதங்கள் பல வருடங்களாக ஜீசஸ் கூட என்னைக்கு பழக ஆரம்பிச்சாங்களோ அன்னையிலிருந்தே அது அங்க வந்திருக்கும். அப்ப இந்த ஆவலுடைய வெளிப்பாடாகத்தான் கேட்டமே கேள்வி, எப்படி 300 பணம் உள்ள அந்த விலையேற பெற்ற தைலம் மரியாளுடைய கருத்துக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா, கண்டிப்பா இதுக்கு அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கணும், ஒன்னே சம்பாதிச்சிருக்கணும், இல்லாட்டி எப்படியாவது விலைக்கு வாங்கியிருக்கணும், இல்லாட்டி என்ன பதில் இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, அவங்களே உருவாக்கி இருக்கணும். ஆனா அந்த மாதிரி காஸ்ட்லியான தைலம் உருவாக்குறதுக்கு ரோஜாக்கள் எல்லாம் சாதாரணமா வாங்க முடியாது, நல்ல நறுமணம் உள்ள ரோஜாக்கள் தான் வாங்கும். அப்ப இதுக்கும் எல்லா வகையிலும் அவங்களுடைய கடின உழைப்பு இருந்திருக்குது இந்த தைலத்தை உருவாக்குறதுக்கு. தைலம் உருவாக்குறதுக்கு அடிப்படை என்ன என்னன்னா, இதை ஒரு நாள் கர்த்தர் இயேசுவின் பாதத்துல நம்ம ஊத்தணும். சரி, என்னமோ செய்யணும்னு நினைக்கக்கூடிய மரியா ஏன் தைலம் ஊத்தணும்? வேற எதுவுமே செய்யறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லையா? வேற ஏதாவது செஞ்சு அவங்களை கனப்படுத்திருக்கலாமே கர்த்தர் இயேசுவ, ஏன் தைலம் ஊத்தணும்? இப்படி ஒரு கேள்வி கேட்டோம்னா, சகோதர சகோதரிகள, அந்த நாட்கள்ல யார் ஒருவர் ஒருவரை ராஜா என்று நினைக்கிறாரோ அவரை கனப்படுத்துறதனுடைய அடையாளம் இதுதான். அதாவது பிரதர் ரசூல் அங்க எழுதுறாரு, இந்த மாதிரியான மரியாதை ஊத்தின மாதிரி தைலம் வந்து சாமானிய ஜனங்கள் கிட்ட இருக்காது, ரொம்ப நல்ல ஆபீஷியல்ஸ், நல்ல வேலை பார்க்கிற மனிதர்கள் தான் இந்த மாதிரி பொருளா வாங்க முடியும். அவங்க கூட வாங்குற பர்பஸ் என்னன்னா, மிகப்பெரிய ராஜாவுக்கோ மந்திரிக்கோ வேலையாட்களா இருக்கும்போது தங்கள் ராஜாவுக்கு மந்திரிக்கு கனப்படுத்துறதுக்கு அதை அவங்க மேல ஊத்துவாங்க, ஊத்துறதுக்காக இப்படிப்பட்ட தைலத்தை வாங்குவாங்க. அதனாலதான் இந்த தைலம் மரியாள் கையில கிடைச்சது ரொம்ப ஆச்சரியம், இதுக்கு அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கிறாங்கன்றது இதை வச்சு புரியுது. ஏன் இந்த வேலையை அவங்க செய்யறாங்க அப்படின்னா, தங்களுடைய மேசியா என்பதை கர்த்தர் இயேசு என்பதை உண்மையாக உணர்ந்து அந்த அதற்கான கனத்தை கொடுக்க விரும்புறாங்க. யாரு? மரியாள். தைலம் எல்லாம் ரெடி ஆயாச்சு, இப்ப சந்தர்ப்பம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, இதுவரைக்கும் அமையவே இல்லை. இன்னும் 1 week லேட் பண்ணிருந்தா தங்களுடைய நீண்ட நாள் ஏக்கம் நிறைவேறாமே போயிரும். ஏன்னா மரியாதை அப்புறம் என்னைக்கு ஜீசஸ் மேல இந்த தைலத்தை ஊத்தி இருக்க முடியும்? இது யாருக்கு தெரியும்னா, யாருக்கு தெரியும்? இயேசுக்கு தெரியும். அதனாலதான் ஒரு கேள்வி கேட்டோம், ஏன் பெத்தானியால இருந்து அவருடைய வேலை ஜெருசலேம், சாரி எரிகோவில இருந்து நேரம் எருசலேமுக்கு போக வேண்டியது, அந்த கடைசி இரவுல அவர் எவ்வளவோ அனுபவங்கள் இருக்கும் போது மரியாள் அவங்களுடைய குடும்பத்தை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? பெத்தானியாவுக்கு வர வேண்டிய அவசியம் என்னன்னா, தன்னை சரியாக உணர்ந்து கொண்டிருக்கிற தன்னுடைய சீசி ஒருவருடைய இயக்கம் அவருக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா இதுக்காக மரியாதை தேவன்கிட்ட ஜபங்கள் கூட செஞ்சிருக்கலாம், நமக்கு அதை பத்தி ரெக்கார்ட்ஸ் இல்ல, அதனால அதை பத்தி எதுவும் பேச முடியாது. ஆனா இந்த ஏக்கம் கர்த்தருக்கு நல்லா தெரியும் என்று நம்ம விசுவாசிக்கலாம். ஏன்னா மனிதர்களுடைய உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார் என்று வசனங்கள் படிக்கிறோம். அப்ப இந்த ஏக்கத்தை உணர்ந்தவராகத்தான் இனி ஒருவேளை ஒரு வாரம் நம்ம போகாம இருந்திருந்தா மரியாளுடைய அந்த ஒரு விருப்பத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே கடைசி கடைசியா நம்ம ஒரு வாரம் இருக்கிறோம், மரியாளுக்கு நாம் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கலாம் என்று கர்த்தர் இயேசு எருசலேம் போக வேண்டியவர் அந்த ஒரு வார இடைவெளியில பெத்தானியா போய் மரியாளை சந்திக்கிறார். மரியாளும் இரவு அவங்களுக்கு அச்சல தெரியாது, இல்ல ஒரு வாரத்துல நம்ம கர்த்தர் நம்ம கூட இருக்க மாட்டாங்களா தெரியாது. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா எருசலேமுக்குள்ள போறார், மற்ற சீசர்கள் போல விரைவில் மேசியாவாயிருவார், அப்படித்தான் மரியாதை நினைச்சிருப்பாங்க. ஆனா எப்ப அந்த ராத்திரி கர்த்தர் இயேசு அவங்களோட இரவு உணவு அருந்துவதற்கு தங்குறாரோ அப்ப முடிவு பண்ணாங்க இதுதான் சரியான சந்தர்ப்பம் நம்மளுடைய ஆவலை நிறைவேற்றுவதற்கு, நம்முடைய ரொம்ப நாள் ஏக்கத்துக்கான பதில் இந்த தருணம் தான் என்பதை உணர்ந்து கர்த்தர் இயேசுவினுடைய பாத தண்டையில அவங்க இந்த ஒரு தைலத்தை உடனே அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு ஊத்துறோம். ஒருவேளை இந்த விஷயத்துல மரியாதை கொஞ்சம் அசட்டையா இருந்திருந்தாங்கன்னு வைங்க, சரி இப்ப வேணாம் இது சரியான டைம் இல்ல, இன்னொரு முறை பாத்துக்கலாம், எப்பயாவது தனியா வரும்போது நம்ம குடும்பம் இல்லாதப்போ அவர் பாதத்துல ஊட்டிக்கலாம், சீசர்கள் மாத்திரம் இருக்கும்போது நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க ஊத்தனா ஏதாவது நினைப்பாங்க அப்படின்னு ஏதாவது நினைச்சு மரியாதை அந்த சந்தர்ப்பத்தை மாத்திரம் விட்டுருந்தா அதுக்கப்புறம் மரியாதைக்கு என்ன கிடைச்சிருக்க, தங்களுடைய மேசியாவை கனப்படுத்த வேண்டும் என்கிற எந்த சந்தர்ப்பமும் எப்பொழுதுமே கிடைச்சிருக்க. எனவே கர்த்தர் இயேசு அவங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தரார் அவங்க பலி செலுத்துறதுக்கு, மரியாதும் அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். சகோதர சகோதரிகள், இது கர்த்தருடைய கடைசி வாரத்தில் நடந்த முதல் சம்பவம், அந்த முதல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கான காரணம் இதுவாக நாம் அங்க காண்கிறோம். மற்றபடி இந்த சம்பவங்களை பொதுவா சகோதரர்கள் நமக்கு எப்படி பாடங்களா காண்பிப்பார்கள் அப்படின்னா, இது மரியாள் கர்த்தர் இயேசு மேல வச்ச அன்பின் அடையாளம் உண்மைதான். ஆனா 50% மீதி 50% ஏன் இந்த வேலையை செய்யறாங்கன்னா, தங்களுடைய மேசியாவாக கர்த்தரை மரியாள் நன்றாக அங்கீகரித்திருந்தார்கள். அந்த அங்கீகரிப்பின் வெளிப்பாடாகத்தான் இந்த தைலம் அவங்க ஊத்துறது நம்ம அங்க பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, சோ இந்த சம்பவத்தை பத்தி இவ்வளவுதான் பேச முடியும். ஒருவேளை இதை குறித்து விளக்கங்கள் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பிரதர்ஸ் நிறைய நம்ம கிட்ட பேசிருக்கிறாங்க, இதை குறித்து நம்முடைய ரீப்ரின்ஸ் எழுத்துக்கள் கூட நம்ம கிட்ட இருக்குது, இவைகளை விவரமா நீங்க உங்களுடைய தனிப்பட்ட ஸ்டடியில எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இந்த சம்பவத்துல கண்டிப்பா கடைசி கால பாத அங்கங்களுக்கு விசேஷித்த பாடங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, நிறைய நம்ம பேச முடியும் ஆனா சுருக்கமா பேசுறதுக்கு விருப்பப்படுறோம். நம்மளுடைய பலிகள் வந்து எப்பொழுதுமே அங்கீகரிக்கப்படுவதற்கு கடின உழைப்பு அவசியம். கடின உழைப்பு இருந்தால் மாத்திரம்தான் நம்முடைய பலிகள் சுகந்த வாசனையாக உணரப்படும். யாரால? நம்முடைய பரமபிதாவால. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட், பலி செலுத்துவதற்கான சந்தர்ப்பம் எப்பொழுதுமே நமக்கு வராது. நம்முடைய இருதயத்தில் அதற்கான வாஞ்சி இருக்கும் போது தேவன் அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருவார். அதை சற்றும் அசட்டையாயிராமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது நம்முடைய கரங்கள்ல தான் முழுவதுமா இருக்கு. ஒருவேளை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தல, பின்னால் அது மாதிரி சந்தர்ப்பம் எப்ப கிடைக்கும் நமக்கு தெரியாது. இது இந்த பாடத்துல கற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டாவது விஷயம். மூணாவது பாயிண்ட், கர்த்தர் இயேசுவை கனப்படுத்துவதற்கு மரியாதைக்கு வாய்ப்பு கிடைத்தது போல இன்னைக்கு அவருடைய சரீர அங்கங்கள் ஆகிய பாத அங்கங்கள் நம் கூட இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம அபிஷேகம்ன்றப்போ இங்க அந்த தைலமானது சத்தியம், பரிசுத்த ஆவி, அப்புறம் ஆவியின் கனிகள், இப்படி பல அர்த்தங்களை கொண்டதாக இருக்கு. அப்போ அவருடைய சரீரங்கங்கள் நம்மோட இருக்கும் போதே இந்த சத்தியம், பரிசுத்தாவி, ஆவியின் கனிகளாகி அந்த தைலத்தை அவர்கள் மேல எவ்வளவு தூரம் ஊத்த முடியுமோ அவ்வளவு தூரம் ஊத்திடுறோம். ஏன்னா ஒரு காலம் வரும், அப்ப போய் நான் விருப்பப்பட்டு இப்ப நான் இந்த சத்தியம் பரிசுத்தாகலாம் என்னுடைய சகோதரர்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு வாய்ப்பு வேணும் அப்படின்னு கேட்டா கூட அந்த வாய்ப்புகள் கிடைக்காத காலம் ஒண்ணு இருக்கு. அப்போ அதான் அந்த கர்த்தருடைய உதாரணத்துல பார்க்கணும். ஒன் வீக் மரியாதை வெயிட் பண்ணிருந்தா அதுக்கப்புறம் என்னைக்குமே அந்த தைலத்தை ஊத்திருக்க முடியாது. அது போல நாம் இன்னும் கொஞ்ச காலங்கள் ஒருவேளை சரியான பலியின் ஜீவியத்துல உட்படாமல் நம்ம காத்திருந்தோம் அப்படின்னா, அப்புறம் அவருடைய சரீர அங்கங்களுக்கு ஊழியம் செய்ய முடியாத வாய்ப்புல நம்ம போயிடுவோம். நாம நினைச்சாலும் ஊழியம் செய்ய முடியாது. எனவே இந்த கடைசி நாட்கள்ல இருக்கும் போது கிறிஸ்து இயேசுவினுடைய சரீர அங்கங்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய உன்னதமான வாய்ப்பு, அந்த காலங்களை சரியாக நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கு. இது ஒருவேளை 100 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருந்தா கூட இந்த பாயிண்ட் இவ்வளவு தெளிவா சொல்ல முடியாது, உணர முடியாது. ஆனா இப்போ இவைகளை ரொம்ப ஆழமாக நம்மால் உணர முடியும். இது இந்த சம்பவத்துல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மூணாவது பாயிண்ட். இவைகளோட சுருக்கமா நம்ம முடிச்சுட்டு, அதாவது இந்த அனுபவங்கள் எல்லாம் பாதங்களுக்கு சில பாடங்களை கொடுக்கக்கூடிய அனுபவங்கள். அதனாலதான் இவைகள் மீது நம்முடைய கவனத்தை முக்கியமாக நம்ம செலுத்துறோம். இப்ப அடுத்த ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம போலாம். நம்மளுடைய லிஸ்ட்ல சொன்ன ஒரு இரண்டாவது அனுபவம், அந்த அனுபவம் என்னன்னா கர்த்தர் இயேசு எருசலேமுக்குள்ள பவனி வருதல். இந்த பவனி வருதல் விஷயத்துல ஒரு ரெண்டு பாயிண்ட் மாத்திரம் நம்ம பாடத்தின் ஆரம்பத்துல சொன்னோம். இந்த சம்பவங்களை பார்க்கும் போதே நம்ம இதுவரைக்கும் படிச்சிருக்கிற சில கருகலான வசனங்கள், அந்த வசனங்களை புரிஞ்சு கொள்றதுக்கு கூட சில முயற்சிகள் நம்ம எடுப்போம்னு சொல்லியிருந்தோம். ஒருவேளை இந்த இப்ப நம்ம பேச போற விஷயம் அப்படிப்பட்ட முயற்சியா இருக்கலாம். என்னன்னா கர்த்தர் இயேசு எருசலேமுக்குள்ள பவனி வரும்போது, அதாவது ஒரு தீர்க்க தரிசனம் அவரை பத்தி நிறைவேறணும். அந்த தீர்க்க தரிசனத்தின்படி அவர் நடந்து கொள்கிறார். என்னன்னா தன்னுடைய சீஷர்களை வரவழைத்து, இது எப்ப நடக்குதுன்னா அடுத்த நாள் மரியாதை தைலம் ஊத்துனது சனிக்கிழமை நைட்டு, நெக்ஸ்ட் டே வந்து சண்டே ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள் அன்னைக்குதான் அவர் எருசலேமுக்குள்ள ராஜாவாக நுழைகிறார். அது மட்டும் இல்ல, இந்த கடைசி வாரத்துல ஒரு நாள் முழுக்க தங்குவாரு, இரவான மறுபடியும் பெத்தானியாக்கு தான் வருவார். அந்த மாதிரியான சில சூழ்நிலைகள் கூட ரெக்கார்ட்ஸ் இருக்குது நமக்கு. பட் அவைகள் மேல நம்ம அதிக கவனம் செலுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. சோ நம்ம இப்ப நேரடியாக கர்த்தர் இயேசுவினுடைய விஷயத்துக்கு நம்ம வரும்போது, இரண்டாவது நாள்ல அவரு தன்னுடைய கடைசி வாரத்தில் இரண்டாவது நாள்ல அவர் எருசலேமுக்குள்ள ராஜாவாக நுழையும் போது சீசர்களை அழைத்து அனுப்பி அவங்களை வந்து நீங்க போங்க, ஒரு இடத்துல கழுதை கட்டி இருக்கும், அந்த கழுதையை அவிழ்த்துட்டு வாங்க, அவங்க அந்த கழுதை மேல நான் ஏறி போகணும் என்று கட்டளை கொடுக்கிறார். சீசர்களும் சொன்னபடி அந்த கழுதையை அவிழ்த்துட்டு வராங்க. அப்போ கர்த்தர் இயேசு அதன் மேல ஏறி எருசலேமுக்குள்ள ராஜா என்கிற ஒரு ஒரு இதுல அவர் உள்ள வர்றார். இந்த ஒரு அனுபவம் நம்ம சம்பவம் நம்ம கவனிக்கும் போது சகோதர சகோதரிகளே ஒரு சின்ன ஒரு குழப்பம் நமக்கு வருது. ஏன்னா நான்கு சுவிசேஷர்களும் இந்த சம்பவத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதுல குறிப்பா மத்தேயு மட்டும் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் பேசுறார். இதை நீங்க எங்க படிக்கலாம் அப்படின்னா மத்தேயு 21 அதிகாரம் மத வசனத்துல இருந்து படி.
அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒளிவு மலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்த போது இயேசுவானவர் சீஷரில் இரண்டு பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவித்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள்.
போதும், அப்புறம் நீங்க 7வது வசனம் பாருங்க.
கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள்.
பாருங்க, பொதுவா இந்த சம்பவங்கள் நம்ம எப்படித்தான் மனசுல பதிய வச்சிருக்கிறோம்னா, கர்த்தர் இயேசு கழுதையை கூட்டிட்டு வர சொன்னார். அவங்க கழுதையை தான் கூட்டிட்டு வந்தாங்க. அந்த கழுதை மேலதான் அவர் ஏறி பவனி வந்தார். இதுதான் நம்ம தெரிஞ்சிருக்கிற விஷயங்கள். இதுதான் லூக்கா மார்க்கு யோவான் மூணு பேர் இப்படிதான் சொல்றாங்க. ஆனா மத்தேயு இந்த விஷயத்தை பேசும்போது மாத்திரம் கர்த்தர் இயேசு சீஷர்களுக்கு எப்படி கட்டளையிட்ட மாதிரி சொல்றாருன்னா, நீங்கள் போய் கழுதையையும் கழுதை குட்டியையும் அவிழ்த்து கொண்டு வாருங்கள் சொல்றாரு. அதாவது டூ அனிமல்ஸ், இரண்டு மிருகங்கள் இந்த சம்பவத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறதாக கர்த்தர் இயேசு சொன்னார்னு சொல்லி மத்தேயு சொல்றாரு. அப்புறம் பின்னாடியே வசனம் கூட படிக்கிறோம், அதே மாதிரிதான் நடக்குது. அவங்க போய் கழுதையையும் அதன் குட்டியையும் அவிழ்த்துட்டு வராங்க. அதுல தான் கர்த்தர் இயேசு ஏறி பவனி செய்றார். அப்ப நமக்கு என்ன ஒரு சாதாரணமா இயற்கையா என்ன குழப்பம் வருது, உண்மையிலே இந்த சம்பவத்துல பயன்படுத்தப்பட்டது ஒரு மிருகமா ரெண்டு மிருகமா? ஒருவேளை ரெண்டு மிருகமா இருந்தா என்ன காரணம்? அப்ப கர்த்தர் இயேசு உண்மையிலே கழுதை மேல ஏறி இருந்தாரா, கழுதை குட்டி மேல ஏறி இருந்தாரா? பல கேள்விகள் நமக்கு வருது. சோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். இப்ப இதை உறுதி செய்யறதுக்கு நம்ம என்னன்னா, இது ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல் சொன்னோம். அப்ப முதல் இப்படி நடக்கணும்னு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதன்படி முடிவு எடுக்கிறது தான் நமக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். இப்ப அந்த பாயிண்ட்க்கு நம்ம போகும்போது வசனம் நீங்க படிங்க, சகரியா 9. இந்த தீர்க்க தரிசனம் யார் பேசிருக்கிறாருன்னா, சகரியா தீர்க்க தரிசி, சகரியா 9:9.
சியோன் குமாரத்தியே மிகவும் களி கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார்.
அப்போ கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும், அப்போ தீர்க்க தரிசனம் எப்படித்தான் இருக்குது? ஒரு மிருகம் பத்தி பேசியிருக்கா, ரெண்டு மிருகம் பத்தி பேசியிருக்கா? இரண்டு மிருகங்கள் பத்தி தான் தெளிவா சொல்லியிருக்கு, கழுதையாகிய கழுதை மேலும் அதன் குட்டியாகிய மரியின் மேலும். அப்ப தீர்க்க தரிசனத்தின்படி கர்த்தர் இயேசுவோட விஷயத்துல என்னதான் நடந்திருக்கணும்? கழுதை மாத்திரம் பயன்படுத்தப்பட்டிருக்க வாய்ப்பு இல்ல, கழுதை குட்டியும் சேர்ந்துதான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப மத்தேயு சொல்றது கரெக்ட், இந்த சம்பவத்துல ரெண்டு மிருகங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா கர்த்தர் எதன் மேல ஏறி வந்தார்? ஒருவேளை கழுதை மேலேயா கழுதை குட்டி மேலேயா கேட்டா, அது மார்க்கு சுவிசேஷம் நீங்க படிங்க, அதுக்கு சந்தர்ப்பங்கள் இல்ல. அதாவது கழுதை குட்டி மேல ஏறி வந்ததாக தான் ரெக்கார்ட்ஸ் இருக்கு, வசனங்கள் இருக்கு. சரி, அப்போ இதுல இதனுடைய நோக்கம் என்ன? அந்த ஒய் டூ அனிமல்ஸ், இந்த சம்பவத்துல இரண்டு மிருகங்கள் பயன்படுத்தப்பட வேண்டிய காரணம் என்ன? இந்த ஆங்கிள் இப்ப நம்ம பார்க்கும் போது பொதுவாக ஒரு பாயிண்ட் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, கர்த்தருடைய அந்த கடைசி வாரம், அந்த கடைசி வாரத்தில் நடந்த சம்பவங்கள் நிறைய அவருடைய தேவனுடைய தெய்வீக திட்டத்தோடு தொடர்புடையவைகளா இருக்குது. அது நமக்கு புரியுது. ஒவ்வொரு சம்பவத்திலையுமே ஒரு தெய்வீக திட்டம் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு, கர்த்தரியேசு மரிச்சதுக்கு அப்புறம் ஒரு பௌர்ணமி வந்துச்சு இல்லைங்களா. பௌர்ணமியினுடைய அர்த்தம் நம்ம அனைவருக்குமே நல்லா தெரியும். ஏன் அந்த டைம்ல பௌர்ணமி வருது அப்படின்னு கேட்டா, அது ஒரு அருமையான அடையாளம். நிலா பொதுவா பழைய ஏற்பாடு, நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணம் மட்டும் இல்ல, அந்த நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட ஜனங்கள் யாரு, மாம்சிக இஸ்ரவேல் ஜனங்கள். அப்ப பொதுவா பௌர்ணமி என்னன்னா, அதுக்கப்புறம் நிலா, அது சந்திர கிரகணம், மன்னிக்கணும், பௌர்ணமி இன்னொரு வார்த்தை என்னன்னா சந்திர கிரகணம். சந்திர கிரகணத்தோட விஷயம் என்னன்னா, முழு நிலவா இருக்கிறது படிப்படியா என்ன ஆக ஆரம்பிக்குன்னா, தேஞ்சு ஒரு கட்டத்துல மறைய ஆரம்பிக்கும். இந்த சம்பவம் ஏன் நடந்துச்சுன்னு கேட்கும் போது, ஆமாம், கர்த்தருடைய மரணத்தினுடைய மரணத்துக்கு பின்னாடி நிலா, இஸ்ரேல் ஜனங்கள், நியாயப்பிரமாணம் அதற்கு உட்பட்ட ஜனங்கள், அவங்களுடைய நிலை அப்படி அதுல காமிக்கிறார். அப்படியா அந்த ஜனங்கள் இதற்கப்புறம் தேவனுடைய கிருபையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மங்கி 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 ஒரு கட்டத்தில் அவருடைய கிருபை அற்றவர்களாக மாறிவிடுவார்கள். இது ஒரு சந்திர கிரகணத்துல தேவன் வைக்கிற அடையாளம். அப்போ கடைசி வாரத்துல, கர்த்தருடைய கடைசி வாரத்தில் நடந்த அநேக சம்பவங்கள் தெய்வீக திட்டத்தோட ரிலேட்டட், தொடர்புடையவைகளாக காணப்படுது. அந்த பார்வையில இந்த சம்பவங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி பார்க்கும் போது கர்த்தருடைய இந்த ராஜாவாக அவர் எருசலேமுக்குள்ள பவனி வர்ற விஷயத்துல இரண்டு மிருகங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இவைகளுக்கும் கண்டிப்பா ஏதோ தெய்வீக திட்டத்திற்கும் சம்பந்தம் இருக்கணும் என்று நம்ம யோசிக்கிறதுல தவறில்லை. அப்படி நம்ம யோசிக்கும் போது என்ன பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா, சுருக்கமாக நம்ம சொல்வதற்கு விரும்புறோம், பொதுவா கழுதை, குதிரை, ஒட்டகங்கள் இதெல்லாம் வேதாகமத்துல டாக்டரிங், உபதேசங்களுக்கு அடையாளம் இல்லைங்களா. அப்போ இந்த இடத்துல கழுதை, கழுதை குட்டி ரெண்டுமே உபதேசங்களை குறிக்குது. ஆனா கழுதை, கழுதை குட்டி அப்படிங்கிறப்போ அது அதனுடைய உபதேசங்கள் தான். பட் எப்படிப்பட்ட உபதேசங்கள்னா, கழுதை என்பது அதாவது அது வரைக்கும் ஓடிக்கொண்டிருந்த ஒரு உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையினுடைய உபதேசங்கள். அந்த உடன்படிக்கை என்னன்னா, தி லா, நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாண உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையின் உபதேசங்கள், அதுதான் கழுதை. வயசாயிருச்சு கழுதை குட்டி அப்படின்னா இப்பதான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அது என்னன்னா, கர்த்தருடைய மரணத்துக்கு அப்புறம் உருவாக போற, துவங்க போற புது ஒரு இன்னொரு உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையின் போதனைகள். அது என்ன உடன்படிக்கைன்னு கேட்டா, த நியூ கவனன்ட், புது உடன்படிக்கை. இதெல்லாம் நம்ம மூன்று உடன்படிக்கைகள் பாடத்துல விவரமாக கேட்கிறோம். அப்ப கழுதை என்பது பழைய உடன்படிக்கையாக நியாயப்பிரமான உடன்படிக்கையும் அதனுடைய போதனைகளையும், கழுதை குட்டி என்பது புதிய உடன்படிக்கை மற்றும் அதனுடைய போதனைகளையும் சுட்டி காண்பிக்கிறது. இவைகளை அடையாளப்படுத்தும்படிதான் கர்த்தர் இயேசுவினுடைய இந்த சம்பவத்துல இரண்டு மிருகங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதாக நம்ம காண்கிறோம். ஆனா இப்போ கர்த்தர் இயேசு எதன் மேல ஏறி வந்தார், அவர் எதன் மேல ஏறி வர்றாரோ அது என்ன அர்த்தம்னா, அதை சப்போர்ட் பண்றாருன்னு அர்த்தம். அப்போ கர்த்தர் இயேசு கழுதை மேல ஏறி வந்தாரா, கழுதை குட்டி மேல ஏறி வந்தாரா? நான் உங்களுக்கு சொன்ன அது மார்க் லூக்காவினுடைய சுவிசேஷங்கள்ல படிச்சா, கழுதை குட்டியின் மீது ஏறி வந்ததாக நமக்கு ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அப்போ கழுதை குட்டினா புது உடன்படிக்கை, அதனுடைய உபதேசங்கள். இந்த சம்பவத்தின் மூலமா கர்த்தர் என்ன காமிச்சாங்கன்னா, என்னுடைய மரணம் ஒரு வாரத்துல சீக்கிரம் சம்பவிக்க போகுது, இந்த மரணத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுது, இதுவரைக்கும் தேவன் இந்த உலகத்துல நடத்திட்டு வந்துட்டு இருந்த ஒரு உடன்படிக்கை நிறைவடைஞ்சு இன்னொரு புது உடன்படிக்கை ஸ்டார்ட் ஆக போகுது, என்னுடைய மரணத்துல இது ஒரு மாற்றம் சம்பவிக்க போகுது, இந்த மாற்றத்துல இனிமே என்னுடைய சப்போர்ட், என்னுடைய ஆதரவு, என்னுடைய ஆதரவு மட்டுமல்ல என்னை வழிநடத்தக்கூடிய பரமபிதா அவருடைய ஆதரவு இனிமே எந்த உடன்படிக்கை கூட இருக்கும்னா, புது உடன்படிக்கை கூட. இனி பழைய உடன்படிக்கை அதனுடைய போதனைகள் மீது என்னுடைய ஆதரவு இருக்காது, புது உடன்படிக்கை அதனுடைய உபதேசங்கள் மீது தான் என்னுடைய ஆதரவு இருக்கும். இதை அடையாளப்படுத்தும்படிதான் இந்த சம்பவத்துல ரெண்டு மிருகங்கள் அதுல கருத்து ஏசு கழுதை குட்டி மேல ஏறி வர்றார். அதனாலதான் தீர்க்க தரிசனம் கூட இதை பத்தி தெளிவா சொல்லியிருக்குது, கழுதை மற்றும் கழுதை குட்டி பயன்படுத்தப்படும்படி. சகோதர சகோதரிகள, சோ இது இந்த சம்பவத்துல நம்ம காணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்கிறோம். சோ அது மட்டும் இல்ல, அந்த அந்த கழுதை கழுதை குட்டி கட்டி இருக்கிற பாதைக்கு கூட பாடம் எழுதின அந்த சகோதரன் விளக்கம் கொடுக்கிறார். அந்த பாதை நீங்க பாருங்க, அது எப்படிப்பட்ட பாதை, வசனம் படிங்க சார். அந்த மத்திய 21 2
உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு பொங்கல் போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடு ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள்.
ஒரு அதை மன்னிக்கணும், இங்க மற்ற சுவிசேஷங்களை படிச்சு பாத்தீங்கன்னா இருவழி சந்தி அப்படின்னு இருக்கும். அந்த கழுதை கழுதை குட்டி கட்டப்பட்டிருந்த இடம் இருவழி சந்தி, அதாவது ரெண்டு வழி முட்டக்கூடிய ஒரு இடம், அங்கதான் அந்த ரெண்டு கட்டப்பட்டிருந்தா சொல்ற. அந்த ரெண்டு வழி கூட படிங்க வசனம் படிங்க.
11:4 அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தையில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு.
பாருங்க, இவரு குட்டி மட்டும்தான் பேசுறாரு, கழுதை பத்தி என்ன பண்றது இல்ல பேசுறாரு, பரவாயில்ல. அப்ப அந்த இருவழி சந்தி, அந்த இருவழி சந்தி என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தருடைய மரணத்துல ரெண்டு பாதைகள் இருக்கு, இஸ்ரேல் ஜனங்கள் முன்னாடியும் அவருடைய சீசர்கள் முன்னாடியும். ஒன்னு நியாயப்பிரமாணம், இன்னொன்னு சுவிசேஷம். இதே ரெண்டு பாதைக்கு இன்னொரு அர்த்தம் கூட கொடுக்கலாம், ஒன்னு விசுவாசம், இன்னொன்னு கிரியை. இன்னொன்னு கிருபை, அதாவது கிருபை அல்லது நியாயப்பிரமாணம். இந்த மாதிரி எந்த பாதையை செலக்ட் பண்றீங்களோ செலக்ட் பண்ணிக்கோங்க என்பதனுடைய அடையாளமாக இதைகள் கற்றதனுடைய அந்த பாதை கூட இருவழி சந்தியாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இது இந்த ஒரு வசனங்களுக்கான சின்ன அவைகள் பின்னாடி ஒளிந்து இருக்கக்கூடிய ஒரு தெய்வீக திட்டமாக நம்ம பார்க்கிறோம். ஆனா சகோதர சகோதரிகள், இதுக்கப்புறம் கர்த்தரே எருசலேமில் பவனி வர்ற விஷயங்களை குறித்து நம்ம நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. அவைகள் நம்ம சொன்ன மாதிரி இதையும் சகோதரர்கள் கடந்த காலங்கள் உங்களுக்கு அநேக பாடங்கள் எடுத்திருப்பாங்க. ஆனா அதுல நமக்கு ஒருவேளை சந்தேகம் படுற வசனம் அப்படின்னா ஒரு வசனம் இருக்கும், அதை வேணா நம்ம சின்ன விளக்கம் நம்ம பார்க்கலாம். என்னன்னா, கர்த்தர் இயேசு எருசலேமுக்குள்ள கழுதை மேல ஏறி வரார், தன்னை ராஜாவாக அவங்களுக்கு காண்பிக்கிறார். காண்பிக்கிற அவரு நேரம் எங்க போறார், எருசலேமுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் எங்க போறார், தேவாலயத்துக்கு போற இல்லீங்களா. வசனம் படிக்கணும்னு நினைக்கிறேன், வசனம் படிங்க. அதே 21 12 படிங்க.
இயேசு தேவாலயத்திலே பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காட்சிக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து
போறோம். நேர தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். ஒருவேளை இந்த வசனங்கள் படிக்கிற ஒருவருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஜீசஸ் ஏன் நேர தேவாலயம் போகணும், அவர் போக வேண்டிய அநேக இடங்கள் இருக்கும் போது ஏன் தேவாலயம் போகணும். ஒருவேளை யூதர், அவரை வரவேற்ற யூத ஜனங்களுக்கு கூட அது ஒரு பெரிய கேள்வி, இவரே நம்ம ராஜாவா வரவேற்கிறோம், சரி சீக்கிரத்துல இப்ப நேரா இவர் எங்க போவாரு, ஏற்கனவே இந்த ஊருக்கு ராஜாவா பிலாத்தோ ஏரோதோ இருக்கிறாங்க, அவங்களுடைய அரண்மனைக்கு கண்டிப்பா இவர் போய் இந்த ஜனங்களுடைய ராஜாவா நான் பொறுப்பெடுத்துக் கொள்ள போறேன், அதிகாரத்தை கொடுன்னு அவர்கிட்ட சண்டை போடுவார். இந்த மாதிரி ஒரு பரவலான பார்வை அப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஓடிட்டு இருக்குது. ஆனா இந்த பார்வைக்கு எதிராக கர்த்தர் இயேசு நேரா பிலாத்துவோ அல்லது ஏரோதோட அரண்மனைக்கு போகாம நேரா எங்க போயிட்டாரு, தேவாலயத்துக்கு போயிட்டார். அப்போ அது அவங்களுக்கே ஒரு பெரிய க்வெஸ்சன் தான், ஏன் இவரை நம்ம எப்படி வரவேற்கிறோம், இவரே தேவாலயத்துக்கு போனார். அது அவங்களுக்கு கேள்வியா இருக்கிறது. ரெண்டாவது விஷயம், சத்தியம் அறிந்த ஜனங்களாகிய நமக்கு இருக்கிறது நியாயம் தான். ஜீசஸ் ராஜாவா நுழைந்த உடனே தேவாலயம் போக வேண்டிய நோக்கம் என்ன? ஒருவேளை அந்த ஜனங்களோ அல்லது மற்றவர்களோ எதிர்பார்க்கிறபடி அவர் ஏன் ஒரு ராஜாவினுடைய அரண்மனைக்கு போயிருக்க கூடாது, ராஜாவாகத்தான உள்ளே நுழைஞ்சார், அப்ப ராஜா அதிகாரத்தை போய் கேட்கலாமே, அப்படி எதிர்பார்ப்புல நம்ம கேட்கும் போது நம்ம எளிமையா என்ன பதில் நமக்கு மனசுல தோணும்னா, அது தேவ சித்தம் இல்ல, அவர் சீக்கிரம் மறிக்கணும், அவர் ராஜாவாகிறது அப்போதைக்கு தேவனுடைய திட்டம் இல்ல, அதனால அவர் தேவ அரண்மனைக்கு போகல. ஒருவேளை அவர் தங்கக்கூடிய இடமா தேவாலயத்துக்கு அவர் போயிருக்கலாம். இந்த மாதிரி எளிமையான பதில்கள் நம்முடைய இதயத்துல வரும். ஆனா பிரதர் ரசனுடைய எழுத்துக்கள் பார்க்கும் போது அவர் தேவாலயத்துக்கு போறாருன்னா அது கூட காரணம், அந்த ஜனங்கள் எதிர்பார்த்ததுதான் அவர் செஞ்சார். அவர் தேவாலயத்துக்கு போனது அந்த ஜனங்களுடைய எதிர்பார்ப்புக்கு முரணான விஷயம் இல்ல, அந்த ஜனங்களுடைய எதிர்பார்ப்பின்படிதான் போனார். எப்படி அப்படின்னா, ஒரு சிறிய விளக்கம் தான் கொடுக்கிறார், ரொம்ப எளிமையான விளக்கம் தான். கர்த்தர் ஏசியார்னா மேசியா, அந்த ஜனங்களுடைய ராஜா. கழுதை மேல அவங்க மத்தியில ஏறி வந்தது மூலமா அப்படித்தான் தன்னை வெளிப்படுத்தினார், தன்னை ராஜாவாக அவங்க அங்கீகரிக்கிறத ஏற்றுக்கொண்டார். ஆனா அப்படியே அவங்க எதிர்பார்த்த மாதிரி அரண்மனைக்கு போகல அப்படின்னு கேட்டா, அவர் அரண்மனைக்கு போகலன்னு யாரு சொன்னது, அவர் அரண்மனைக்கு தான் போனார் அப்படிங்கிறார். எத்தனை தேவாலயத்துக்கு போனதை ரசல் என்ன சொல்றாருன்னா, அவர் அரண்மனைக்கு தான் போனார். யாருடைய அரண்மனைனா, சர்வலோகத்தினுடைய மகாராஜா அவருடைய அரண்மனை. எப்படி பிரதர் தேவாலயத்துக்கு போறதுக்கு இப்படி எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, நல்லா யோசிங்க, பிலாத்தோ ஏரோதோ கர்த்தர் இயேசுவை ராஜாவாங்க போய் ராஜாவாக்கிட்டு வாங்க மேசியாவாங்கன்னு அனுப்பல, இவரை ராஜாவாக்க சொல்லி திட்டம் போட்டது யாரு, பிதாவாகிய தேவன் ராஜாவாக தன்னை காமிச்சாச்சு. இனி இதை பத்தி பேசணும்னா எங்க போகணும், அவங்க எதிர்பார்க்க மாதிரி ராஜாவோட அரண்மனைக்கு தான் போகணும். இவருடைய ராஜா யாரு, இவரை ராஜாவா அனுப்புனது யாரு, மகாராஜா பரம பிதா தன்னுடைய தேவன். கர்த்தர் இயேசு நன்றாக உணர்ந்து நாம் ராஜாவாக இந்த ஜனங்களுக்கு நம்மை காமிக்கிறோம், தொடர்ந்து நாம் அரண்மனைக்கு தான் போகணும், என்பதை நன்றாக உணர்ந்துதான் போனாரு. பரமபிதாவின் அரண்மனை, பரமபிதாவின் அரண்மனைனா பரலோகத்துலதான் இருக்கு. ஆனா அப்போதைக்கு பூமியில அந்த அரண்மனையா இருந்தது எதுன்னா தேவனுடைய ஆலயம். அதனாலதான் கர்த்தரியே எருசலேம்ல நுழைந்த உடனே தேவாலயத்துக்கு அவரு கடந்து சென்றதாக வசனங்கள்ல நம்ம படிக்கிறோம். சகோதர சகோதரிகள, இது ஒரு சிம்பிள் ரீசன். இந்த மாதிரி ஆவிக்குரிய பார்வையில நம்ம யார்கிட்ட எதிர்பார்க்க முடியாது, நம்மளுக்கே முத எதிர்பார்க்க முடியாது, அது ரெண்டாவது விஷயம். அப்போ மாம்சிக இஸ்ரேல் கிட்ட சுத்தமா எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா வசனங்கள் படிக்கும்போது அந்த வசனத்தின் தன்மைகள் நமக்கு அவ்வளவு புரியுறது இல்ல. மற்ற தேவ ஜனங்கள் நமக்கு விளக்கும் போதுதான் நாமளே அதை ஓரளவு கிரகித்துக் கொள்ள முடியுது. எனவே கர்த்தர் இயேசு எருசலேம் நுழைந்த உடனே தேவாலயத்துக்கு போனது அவர் சரியான சிந்தையில்தான் போனார். ராஜாவாக வந்தவர் அவர் உட்கார வேண்டிய இடம் அரண்மனை, அரண்மனைக்கு தான் போனார். அந்த அவரை பொறுத்த அளவு அரண் ராஜா யாருனா பிதா தான். அவர் தான் அவரை இவரை ராஜாவாகவே அனுப்பினார். அப்ப அரண்மனை எதுனா பிதாவின் வாசஸ்தலமாகிய தேவாலயம். எனவே அங்கே அவர் கடந்து சென்றார். அங்கு அது சுத்தம் இல்லாமல் இருக்கும் போதுதான் தன்னுடைய கோபத்தையும் தேவனுடைய வீட்டின் மீதான தன்னுடைய பக்தி வைராக்கியத்தையும் அவர் வெளிப்படுத்துறார். சகோதர சகோதரிகளே, இது இந்த சம்பவத்துல பார்க்க வேண்டிய விஷயம். மற்றபடி கர்த்தர் ராஜாவாக எருசலேமுக்குள்ள நுழைந்ததனுடைய அர்த்தங்கள் வந்து நிறைய நம்முடைய சகோதரர்கள் உங்களுக்கு பாடங்கள் எடுத்திருப்பாங்க. இது அவர் எருசலேமுக்குள்ள நுழைந்ததும் தேவாலயத்துல பிரவேசித்ததும் கழுதை மேல வந்ததும் அந்த இருக்கிற காசுக்காரர் சுத்தம் பண்ணதும் இது எல்லாமே இரண்டாம் வருகையில தான் செய்ய போற விஷயங்களுக்கு முன்னடையாளமாக கர்த்தர் இயேசு அங்க செய்து காமிச்சார். இதை நம்ம அநேக பாடங்கள்ல கேட்டிருக்கிறோம், அதனால இதை பத்தி அதிகமா டிஸ்கஸ் பண்ண வேணும். ஆனா இந்த பாடம் பத்தி பிரதர் பேசும்போது கடைசி கிளைமேக்ஸ் பாராகிராஃப் ஒன்ல அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா, கர்த்தர் இயேசு மரியாதையில அவங்க மேல தைல ஊத்துன போது ஒரு வார்த்தை பேசினார். அந்த வார்த்தை பேசினதுக்கு அப்புறம் இவ்வளவு வல்லமையா செயல்படுறார். அது அந்த வார்த்தையை நீங்க படிங்க, மத்தேயு 26.
இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாக இருக்கிறது
அப்படின்னா அங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, சீக்கிரமா தான் மறிக்க போறாரு. ஆக்சுவலா வந்து தைலம் இந்த மாதிரி வாசனை தைலங்கள்லாம் யாருக்கு ஊற்றுவாங்கன்னா டெட் பாடி, மறித்த ஒருவருடைய சரீரத்துக்கு ஊற்றுவாங்க. ஆனா கர்த்தர் இயேசு உயிரோட இருக்கும் போது இதை ஊத்துனத கர்த்தர் எப்படி ஆவிக்குரிய பார்வையில பேசினார்னா, நான் ஆல்ரெடி மறிக்க போறேங்கிறத இவங்க ஊத்தி செஞ்சு காமிச்சிட்டாங்க அப்படிங்கிற சொல்ற. அதாவது ஒருத்தர் மேல இப்படி தைல ஊட்டப்பட்டுட்டாவே அவர் மரணத்துக்கு உட்படுத்தப்பட்டவர்னு அடையாளம். சாவு வேணா கொஞ்சம் லேட்டா நடக்கலாம், ஆனா கிட்டத்தட்ட மறித்தவராகவே கருதப்படுவார் என்கிற அர்த்தத்துல கர்த்தர் இயேசு இந்த வசனத்தை பேசுறார். இதுக்கப்புறம் தான் அவர் எருசலேமுக்குள்ள ராஜாவை நுழைகிறார். இந்த சம்பவங்களை கடைசி கால பாத அங்கங்களுக்கு பிரதர்கள் மெர்ஜ் பண்ணும் போது இணைத்து காண்பிக்கும் போது எப்படி காமிக்கிறார்னா, 1874 இருந்தே சபையினுடைய கடைசி அங்கங்கள் தைலம் ஊற்றி அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு. இனி அவங்களுக்கான ஒரே வேலையைதான் பாக்கி அவங்க மறிக்கணும். சீக்கிரம் மறிப்பாங்க, கர்த்தர் இயேசுவோடு ராஜாவாக பவுனி வருவாங்க. எப்பனா இந்த உலகத்துக்கு அப்படின்னா பாயிண்ட் புரியுதுங்களா? ரொம்ப எளிமையான வார்த்தைகள் தான், ஆனா ரொம்ப ஆழமான வார்த்தைகள். 1874 இருந்து கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் மறித்ததற்கு சமம். ஆனா மரணம் மாத்திரம் தான் நடக்கும். அதுதான் என்னன்னா மரியாதை தைல ஊத்துனதுக்கு அர்த்தம், அவங்க அடக்கம் பண்ணப்பட்டாச்சுன்னு அர்த்தம். ஆனா இன்னும் உயிரோட இருக்கிறாங்க. ஏன், ஒருவேளை பாக்கி இருக்கு. இவங்க சத்தியத்துக்காக கடைசி ஒரு சாட்சி சொல்லி ஜீவன் விடணும். அந்த வேலைக்காக இவங்க வெயிட்டிங். சீக்கிரம் இந்த வேலை நிறைவடைஞ்சு நிஜமான மரணத்தையும் சபையின் கடைசி அங்கம் சந்திப்பார்கள். சந்தித்து தங்கள் கர்த்தரோடு ராஜாவாக மகிமையில் பவனி வருவார்கள் இந்த உலகத்துக்கு. இந்த ரெண்டு சம்பவங்களை இணைச்சு கடைசி கால பாத அங்கங்களுக்கு ரசல் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பாடம். நம்முடைய உடன்படிக்கை நாம் அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு சமம். இன்னும் நம்ம ஜீவனோட இருக்கிறோம்னா நான் அநேக பாடங்களை சொல்றமே, நடை தினம் அது மாதிரி சகோதர சகோதரி அதுதான். அதாவது உலகத்திற்கு மறித்து ஆவியில் நம்ம பிழைத்திருக்கிறோம். இப்ப நிறைய வசனங்கள் பேச முடியும், ஆனா இந்த பாயிண்ட் நமக்கு புரிஞ்சுன்றதுனால நம்ம இதுகளோட க்ளோஸ் பண்றோம். இது இந்த இரண்டாம் கர்த்தர் ராஜாவா பவனி வந்த விஷயத்துல பாத அங்கங்களில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாடம். சகோதரர் ரசல் எடுத்து காமிக்கிறார். அடுத்ததாக மூணாவது சம்பவத்துக்கு நம்ம போலாம். பிலாத்து முன்பாக கர்த்தர் இயேசு விசாரிக்கப்படுது. இதை பத்தி நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு, அதனால இவைகளை கொஞ்சம் நல்லா கவனம் கொடுக்கலாம். என்ன பேச வேண்டியிருக்குன்னா, முதல் அந்த சம்பவங்கள் ஒரு லைவா பாக்குற மாதிரி கொஞ்சம் கொண்டு வரலாம், லைவ் டெலிகாஸ்ட் மாதிரி. உண்மையிலேயே பிலாத்து முன்பாக கர்த்தர் இயேசுக்கு நடந்த விசாரணை என்ன மாதிரி நடந்திருக்கும், அந்த விசாரணையில கர்த்தர் தப்பு வைக்கப்படுவதற்கு எவ்வளவு முயற்சிகள் ஏறெடுக்கப்பட்டது, கர்த்தரை மரணத்துக்கு தான் உட்படுத்தி ஆகணும்ன்ற வகையில எவ்வளவு முயற்சிகள் ஏற்படுத்தப்பட்டது என்பத ஆங்காங்கே சிதறி இருக்கிற வசனங்களை வரிசைப்படுத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கலாம். அது இந்த மூணாவது பாகத்துல நம்ம செய்ய போகிற ஒரு வேலை. ஏன்னா இந்த பிலாத்து முன்பாக விசாரிக்கப்படுகிற கர்த்தருடைய சம்பவத்தை நான்கு சுவிசேஷகர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் இதை மாத்திரம் எடுத்துப்படுத்தோம்னா நமக்கு புரியாது. அதாவது புரியாதுன்னா அந்த முழு விஷயம் நமக்கு கிடைக்காது. ஆனா நாலு பேரதை எடுத்து கொஞ்சம் வசனங்கள் செட் பண்ணும் போது உண்மையிலேயே பிலாத்து முன்பாக கர்த்தர் எப்படி விசாரிக்கப்பட்டார் என்கிற முழு விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இனிமே கொஞ்சம் அந்த வசனங்களை சீக்கிரப்படுத்தி அவர்களுடைய விளக்கங்கள் பார்ப்பதற்கு நம்ம முயற்சி செய்யலாம். அந்த வகையில சகோதர சகோதரிகளே, முதல் நம்ம மத்திய ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா ஃபர்ஸ்ட் மத்திய ரெக்கார்டு எடுக்க கூடாது. இருந்தாலும் நம்ம உங்களுக்கு காமிக்கிறதுக்காக மத்திய ரெக்கார்டை எடுக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 27 வசனங்கள். ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா? கர்த்தர் இயேசுவினுடைய முதல் நாள் ராத்திரி அனுபவங்கள் முழுக்க சாயங்காலம் நினைவு கூறுதல் ஏற்படுத்துறாரு. அப்புறம் சீசர்களோட கெத்தமனே தோரத்துக்கு போறாரு. இன்னொரு பக்கம் யூதாஸ் போய் அவர் செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறார். கெத்தமனே தோரத்துக்கு போறவரும் அங்க முழுக்க அந்த ரத்த வேர்வை அளவுக்கு ஜபங்கள் ஏறெடுக்கிறார். பிதாவால் சேர்க்கப்படுகிறார். இதெல்லாம் நடக்குது. அப்புறம் யூதாஸால் காட்டி கொடுக்கப்பட்டு அவர் விசாரணைக்கு இழுத்து கொண்டு வரப்படுகிறார். அந்த வகையில விசாரணை அவர் முதல் எங்க செய்யப்படுறாருன்னா பிலாத்து கிட்ட கிடையாது. அந்த சான்ஹெட்ரின், அந்த ஆலோசனை சங்கம், அதன் முன்பாகத்தான் அவருடைய முதல் விசாரணை நடக்குது. அது நடக்கும் போது அதிகாலை 3 மணி, 7 மார்னிங். இவைகள் நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சமயத்துல பேதுருவோட மறுதளித்தல் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இவைகள் நடந்ததுக்கு அப்புறம் இப்ப நெக்ஸ்ட் யார்கிட்ட கூட்டு வராங்க? பிலாத்துவினிடம் அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். அப்ப சகோதரர் ரசல் அவருடைய எழுத்துக்கள் என்ன எழுதுறாருன்னா, பிலாத்து கர்த்தர் இயேசுவை விசாரிக்கும் போது அந்த டைம் என்ன டைம் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது காலையில 6 முதல் 8 மணிக்குள்ள இந்த சம்பவம் நடந்திருக்கணும் அப்படிங்கிறார். காலையில 6 மணி முதல் 8 மணிக்குள்ளாக இந்த ஒரு சம்பவமானது நிறைவேறி இருக்க வேண்டும். எந்த காலையில அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார் பாத்தீங்களா? அந்த காலையில சிலுவையில் அடிக்கப்பட்டது காலையில 9 மணி. அவங்க கணக்குப்படி 3:30 வேலை. அந்த மணி வேலை டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். முதல் மணி வேலைனா காலையில 6:00 to 7:00, 2 மணி வேலைனா 7:00 to 8:00, 3 மணி வேலைனா 8:00 to 9:00. காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அவங்க ஒரு மணி வேலைன்னு சொல்லுவாங்க. அப்ப 3 மணி வேலைனா 9 மணி, 9 மணி வேலைனா மத்தியானம் 3 மணி. அந்த கணக்கு நீங்க பாத்தீங்கன்னா புரியும். அந்த வகையில கர்த்தர் இயேசு பிலாத்து முன்பாக விசாரிக்கப்படுறது இதுக்கெல்லாம் முன்னாடி காலையில 6:00 to 8:00 நடந்திருக்கணும். இந்த டீடைல்ஸ் நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப மத்திய ரெக்கார்ட் நம்ம படிக்கலாம். மத்தேயு 27:10 11
ஆச்சாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி
பாருங்க. அப்போ இந்த ஒரு பாயிண்ட் நம்ம படிக்கிறோம். 2
அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்தியு பிலாத்துவினிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள்.
சோ பொந்தியு பிலாத்துவினிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள், இது வசனம். இப்ப நெக்ஸ்ட் பாயிண்ட் நீங்க எங்க வந்துடலாம்? 11
இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான்.
அவ்வளவுதான். பிலாத்து கிட்ட விசாரணைக்கு கொண்டு வரப்படுறாரு. பட்டவரே மத்தேயு எப்படி ரெக்கார்ட் கொடுக்கிறாருன்னா, பிலாத்து நேரடியாக ஜீசஸ் விசாரிக்கிற மாதிரி இருக்கு. நீ யூதருடைய ராஜாவா அப்படின்னு. பட் அதான் நம்ம சொன்னோம், பிலாத்து எடுத்தவனே இது வந்து முதல் ரெக்கார்டு கிடையாது. கர்த்தர் இயேசு பிலாத்து முன்பாக கொண்டு வரப்படும் போது பிலாத்து உடனே இந்த கேள்வியை கர்த்தர் கிட்ட கேட்கல. இதுக்கு முன்னாடி சில சம்பாஷணைகள் நடந்துச்சு. அதை யார் கொடுக்கலன்னா மத்தேயு கொடுக்கல. யார் கொடுக்கிறாருன்னா யோவான் கொடுக்கிறார். எனவே ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு இந்த விஷயத்துல நம்ம எதை எடுத்துக்கணும்னா யோவானுடைய பதிவுகளை தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். வசனம் நீங்க யோவான் 18 நீங்க பாருங்க, 28 படிக்கலாம்.
அவர்கள் கால்வாரிலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரைமனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடியற் காலமாய் இருந்தது. தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரைமனைக்குள் பிரவேசியாது இருந்தார்கள். அதனால் பிலாத்து அவரிடத்தில் வெளியே வந்து, இந்த மனுஷன் மேல் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு பிரதி உத்தரமாக,
மத்தேயு என்ன சொல்றாரா, பிலாத்து நேரடியா ஜீசஸ் கிட்ட எடுத்தவனே பேசுற மாதிரி ரெக்கார்ட் கொடுத்தார். பேசுன மாதிரி நேரடியாக ரெக்கார்ட் கொடுத்தார். ஆனா யோவான் இந்த விஷயத்தை தெளிவா சொல்லும் போது எழுதுறாரு, பிலாத்து கிட்ட கர்த்தரை கொண்டு வந்தப்போ பிலாத்து மூலம் யார்கிட்ட விசாரிக்கிறாருன்னா, அவரை கூட்டிட்டு வந்து அந்த யூத மத தலைவர்கள் கிட்ட விசாரணை நடத்துறாரு. என்ன விசாரணை நடத்துறாருன்னா, அதனால் பிலாத்து அவர்களிடத்தில் வெளியே வந்து, இந்த மனுஷன் மேல் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றார். இந்த பாயிண்ட் நம்ம கவனிக்கும் போது சகோதர சகோதரிகளை, நேரம் காலையில 6 மணி, பிலாத்து கிட்ட கர்த்தர் இயேசு கூட்டிட்டு வராரு. இப்ப பிராக்டிக்கலா யோசிச்சா எவ்வளவோ விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. இவங்க கூட்டிட்டு வரும்போது பிலாத்து என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, காலையில 6 மணிக்கெல்லாம் ஐயா கேஸ் கொண்டு வரீங்க, இந்த கேஸ் அப்புறம் பாக்கலாம், போயிட்டு மத்தியானம் வாங்க, நான் முதல்ல ரெடி ஆயிக்கிறேன், நீங்களும் ரெடி ஆயிக்குங்க அப்படின்னு கேஸை ரிஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஒரு கோர்ட்டு மாதிரி கருத கற்பனை பண்ணி பாருங்க, இந்த வழக்கை அவரை ரிஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஆனா பிலாத்து அப்படி செய்யல. இன்னொரு பாயிண்ட், அதிகாலை 6 மணிக்கே பிரதான ஆச்சாரியரும் அந்த யூத மத தலைவர்களும் கருத்து ஏதோ விசாரிக்க சொல்லி இந்த சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? அவங்க என்ன பண்ணிருக்கலாம், தேவ ஏற்கனவே ஆலோசனை சங்கத்துல விசாரிச்சு முடிவு பண்ணியாச்சு, சரிப்பா அவளவுக்கு வீட்டுக்கு போங்க, நாளைக்கு மத்தியானம் பார்த்து இவரை இது பண்ணி மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துக்கலாம், இல்லையா பஸ்கா படிக்க முடியட்டும், முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு இவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துக்கலாம், அப்படி அவங்க கூட தள்ளி போட்டிருக்கலாம். அவங்களும் ரொம்ப துரிதமா இந்த விஷயத்துல செயல்படுறாங்க. இவங்களுடைய காரணம் என்ன? அவங்க துரிதமா செயல்படும் போது பிலாத்து கூட இந்த விஷயத்தை ரிஜெக்ட் பண்ணல, ஏன் பண்ணல? அப்போ இந்த ஒரு விஷயங்களை கவனிக்கும் போது சகோதர சகோதரிகள, அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஏன் யூத மத தலைவர்கள் உடனடியாக இந்த விஷயத்தை பிலாத்துக்கிட்ட, இன்னொரு பாயிண்ட் கூட கேட்கலாம், ஏன் பிலாத்துக்கிட்ட கொண்டு வந்து விசாரிக்க வைக்கணும்? இவங்களே அவரை மரணத்துக்கு உட்படுத்துறது அதிகாரம் அவருக்கு இல்லையா? இவங்களே கொலைக்கு உட்படுத்திருக்கலாமே. சகோதர சகோதரிகளை நம்ம பாக்குறோம், முதலாவது இந்த தேசாதிபதிகள் யாருன்னா, அந்த காலத்துல உலகத்தை ஆளுகை செஞ்சுட்டு இருந்தது ரோம பேரரசு. அப்போ அந்த பேரரசு தங்களுடைய கண்ட்ரோல்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய பிரதிநிதிகளை நியமிப்பாங்க. அந்த பிரதிநிதிகளுக்கு தான் என்ன பேர்னா கவர்னர் அப்படின்னு பேர், தேசாதிபதிகள். அந்தபடி இஸ்ரேல், யூதேயா அதுவும் ரோம பேரரசு கட்டுப்பாட்டில் இருந்துச்சு, அதுக்கு அவங்க நியமித்த ஒரு பிரதிநிதி தான் பிலாத்து. அதே போல பக்கத்தில் இருந்த கலிலேயா அதுவும் ஒரு தனி நாடு, அது ரோம பேரரசு கட்டுப்பாட்டில் இருந்துச்சு, அவருக்கு அதுக்கு அவங்க நியமித்த தேசாதிபதி வந்து ஹெரோது. இவங்க ரெண்டு பேரும் இருந்த டைம்ல தான் இந்த விஷயங்கள் சம்பவங்கள் நடக்குது. அப்ப இவ்வாறு நடக்கும்போது சகோதர சகோதரிகளை நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, ரோம பேரரசின் கீழே அவங்களுடைய சட்டத்தின்படி ஒரு மனிதனை பப்ளிக்கா வெளிப்படையா மரணத்துக்கு அல்லது தண்டனைக்கு உட்படுத்தணும்னா அந்த அதிகாரம் ஒருத்தர் கையில தான் கொடுத்துருந்தாங்க. அந்த பேரரசு யாருன்னா, தாங்கள் நியமித்த அந்த தேசாதிபதிகள், அவங்க கையில தான் ஒருத்தரை வந்து ஜீவனுக்கோ மரணத்துக்கோ தீர்க்கக்கூடிய அதிகாரம் அந்த பேரரசு கொடுத்திருக்கு. தங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் இதான் சட்டம். யாராவது இதை மீறி ஒருத்தர் பப்ளிக்கா மரணத்துக்கு உட்படுத்தினா அவருக்கு நடக்கிறது வேற. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தப்போ யூதர்களாலேயோ, அதை மன்னிக்கணும், யூதர்களில அந்த யூத மத தலைவர்களால கர்த்தர் இயேசுவை கொலை செய்வதற்கு அவங்க கையில அதிகாரம் இல்லை. அதனாலதான் ஆலோசனை சங்கத்துல அதிகாலை 3 to 6 மணிக்கு வரைக்கும் விசாரிச்சு அவர் மேல நியாயம் தீர்த்தியாச்சு, இவர் மரணத்துக்கு பாத்திரவாங்க. தீர்த்ததுக்கு அப்புறம் ஏன் அவங்களால கொலை செய்ய முடியலன்னா, அவங்க கையில அந்த அதிகாரம் இல்ல. அப்ப என்ன பண்ணணும், அந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்கோ அவர்கிட்ட போய் காமிச்சு அதிகாரத்தை வாங்கணும், அல்லது அவரையே செய்ய வைக்கணும் அப்படிங்கிறப்பட்ட என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த அதிகாரம் உள்ளவர் அப்போ பிலாத்து யூதாயோட தேசாதிபதி அவர்கிட்ட கொண்டு வராங்க. இதையே காலையில 6 மணிக்கெல்லாம் அப்படி அவசர அவசரமா செய்யணும்னு கேட்டா, ஒருவேளை கொஞ்சம் தாமதமானா விஷயம் தெரிஞ்சு கர்த்தர் இயேசுவினுடைய குடும்பம் அவருடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஏதாவது திட்டம் தீட்டி நம்முடைய இந்த வேலையை தடுக்கிறதுக்கு, ஜனங்களை கிளர்ச்சி பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது யாருக்கு, யார் யார் யோசிச்சாங்கன்னா, அந்த மத தலைவர்கள் யோசிச்சாங்க. அப்போ நம்ம விடிய விடிய போட்டு திட்டம் வேஸ்ட் ஆயிரும், இப்படி ஏதாவது குறுக்கள் தடங்கள் வந்துடும், இந்த ஜனங்கள் கொண்டு வந்துருவாங்க, குறிப்பா கர்த்தருடைய குடும்பம் அவருடைய நண்பர்கள் சைடு ஏதாவது அவருடைய இன்ஃபுளுன்ஸ்ல ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படிங்கிற உணர்ந்ததுனாலதான், 8 மணி விடிஞ்சு ஜனங்களுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்குள்ள பிலாத்து இவர் மரணத்துக்கு பாத்திரவான்னு பிலாத்து தீர்த்திடணும். அப்ப என்ன பண்ணி ஆகணும், காலையில 6 மணிக்கு தான் கொண்டு போய் ஆகணும். கொண்டு போயிட்டாங்க. பாருங்க, ஒருத்தரை கொலை செய்யறதுல அந்த யூத மத தலைவர்களுக்கு இருந்துட்ட ஒரு துரிதம் நம்ம பார்க்க முடியும். இது பிராக்டிக்கலான காரணம், பட் ஸ்பிரிச்சுவல் காரணம் நம்ம என்ன சொல்லலாம்? கர்த்தர் இயேசு நீசான் 14 அடிக்கப்படணும்னா நீசான் 14 தான் அடிக்கப்படணும், வேற மாற்றமே கிடையாது. ஒருவேளை அது யூத மத தலைவர்கள் லேட் பண்ணாலும் சரி, பிலாத்து லேட் பண்ணாலும் சரி, அந்த நாள் பாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. டிவைன் ப்ரோக்ராம், தெய்வீக ஏற்பாடு இப்படி இருக்கிறதுனால தான் யாராலும் ஏதாவது செய்ய முடியல. இது ஸ்பிரிச்சுவல் காரணம், ரெண்டு பார்வையிலுமே நமக்கு ஏற்றக்கூடியதா இருக்குது இந்த சம்பவம். இப்ப பிலாத்து கொண்டு வரும்போது ஏன் பிலாத்து இந்த விஷயத்துக்கு இந்த கேஸ் ரிஜெக்ட் பண்ண முடியல அப்படின்னு கேட்டா, டாக்டர் இயேசு மேல அவங்க வச்ச குற்றச்சாட்டு தான் காரணம். பிலாத்து இருக்கிறது ஒரு பதவி, தேசாதிபதி, இந்த பதவியின்படி அடிப்படையா செய்ய வேண்டிய கடமைகளை அவர் செய்யணும், அதைத்தான் இங்க செஞ்சிருக்கிறார். அவரை பத்தி 4 திருச்சபையிலே படிச்சா நமக்கு தெரியும். அப்போ அவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பாருங்க கர்த்தர் இயேசு மேல. இது நீங்க எங்க படிக்கலாம்னா பாருங்க இப்போ 29 படிக்கிறது, மறுபடியும் யோவான் 18:29 கொஞ்சம் சீக்கிரம் படிக்கலாம்.
அதனால் பிலாத்து அவர்களிடத்தில் வெளியே வந்து, இந்த மனுஷன் மேல் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றான்.
ஒரு ரோமன் கவர்னரோட வேலை என்னன்னா, குற்றவாளின்னு ஒருத்தர் வந்தா குற்றம் என்னன்னு முதல் குற்றம் சாட்டுகிறவங்ககிட்ட விசாரிக்கணும், ரெண்டாவது குற்றவாளிகிட்டே விசாரிக்கணும். இவர் அந்த பதவியில் நின்று அவர் செய்ய வேண்டிய அடிப்படை வேலை. இப்ப சார் கேக்குறாரு யார்கிட்ட, யூத மத தலைவர்கள் அவங்க தான் குற்றம் சாட்டினாங்க. என்னப்பா ஒருத்தர் கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க, இவர் மேல என்ன குற்றம் சாட்டுறீங்க? கேட்கும் போது அவங்களுடைய ஆன்சர் எப்படி இருக்கு பாரு.
அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, இவன் குற்றவாளியா இராவிட்டால் இவனை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்க மாட்டோம் என்றார்கள்.
அவங்க பதில் பார்த்தா நமக்கு சிரிப்பு தவறு. இவர் குற்றவாளி சார், அதனாலதான் இவர் என்ன பண்ணிருக்கிறோம். அவர் என்ன கேட்டாரு, என்ன தப்பு பண்ணாரு கேட்டா, இவர் தப்பு பண்ணிருக்காரு அதனாலதான் கொண்டு வந்து பாட்டிரு. ஏன் இப்படி ஆன்சர் பண்ணும்னா, பிலாத்து மத இப்படி இவங்கள்ட்ட கேக்குறதே ரொம்ப ஆச்சரியம். ஆக்சுவலா அந்த காலங்களில் யூத மத தலைவர்களுக்கும் பிலாத்துக்கும் பிடிச்சுக்காதுன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, சகோதர சகோதரிகளை, இதற்கு முன்பாக சில குற்றவாளிகளை விடுவிக்கணும்னு பிரயத்தனத்தோட குற்றவாளியை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறாங்க பிலாத்து முன்னாடி. ஆனா பிலாத்தினுடைய ஒரு கடுமையான குணம், அவங்க விடுவிக்கணும்னு நினைச்ச ஆளுகள் எல்லாம் இவர் என்ன பண்ணிட்டாரு, மரணத்துக்கு தீர்த்துட்டார். இப்ப ஜீசஸ் கொண்டு போறாங்க என்ன நோக்கத்துக்காக, மரணத்துக்கு தீர்க்கணும்னு. விடுவிக்கிற ஆளை கொண்டு போனாவே இந்த ஆள் விட்ட பாடில்ல. அப்போ மரணத்துக்கு உட்பட்ட ஒரு ஆளை கொண்டு போகும்போது விசாரிக்காமே முடிவு பண்ணிடுவார் அப்படிங்கிற எண்ணத்தோட போனவங்களுக்கு பிலாத்து கேட்ட முதல் கேள்வியே ஷாக் தான், இவன் மேல என்ன குற்றம் சாட்டுகிறீங்க. என்னைக்கு இல்லாம பிலாத்து இன்னைக்கு விசாரிக்கிறாரு அப்படிங்கறது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். அதனாலதான் ஆன்சர் எப்படி வருதுன்னா, குற்றவாளி அவ்வளவுதான், நீங்க செய்யறத செய்யு அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்றாங்க. ஆனாலும் பிலாத்து விட்டப்பாடு இல்ல, மறுபடியும் கேக்குறார். கேட்கும் போது பாருங்க 31 நீங்க படிக்கலாம்.
அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாய பிரமாணத்தின்படி நியாயம் தேடுங்கள் என்றான்.
அப்படியா, குற்றம் என்னன்னு சொல்ல மாட்டீங்களா? சரி, உங்களுக்கு ஒரு சட்ட புத்தகம் இருக்கு, அதை வச்சு நீங்களே அப்ப ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க. குற்றம் என்னன்னு சொல்றது இல்லைன்னா நான் விசாரிக்கவும் முடியாதுப்பா. என்னுடைய பதவி அப்படி, நான் குற்றவாளிகிட்டையும் குற்றம் சாட்டப்பட்டு விட்டதையும் முதல் தவறு என்னன்னு விசாரிக்கணும். கேட்டா ஒழுங்கான ஆன்சர் இல்ல, அப்ப நீங்களே உங்க சட்டத்தின்படி ஜட்ஜ் பண்ணுங்க அப்படிங்கிறப்போ. அப்போ சகோதர சகோதரிகள, இது வசனமே. இதுக்கப்புறம் யோவான் ரெக்கார்ட் படிக்கக்கூடாது, ஏன்னா அவங்க சாட்டின குற்றம் என்னன்னு யோவான் சொல்லவே இல்லை. இந்த ரெக்கார்டுக்கு நம்ம எங்க போகணும்னா லூக்கா சுவிசேஷம் போகணும். லூக்கா 22
அவர்களுடைய கூட்டத்தார் எல்லாரும் எழுந்திருந்து அவரை பிலாத்து இடத்திற்கு கொண்டு போய், இவன் தன்னை கிறிஸ்து எனப்பட்ட ராஜா என்றும், ராயருக்கு வரிகொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலக்கப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்ட தொடங்கினார்கள்.
ஆமாம் சகோதர சகோதரிகளை, இங்க அவங்களுடைய குற்றச்சாட்டுகள் தெளிவா ரெக்கார்டாயிரு. அப்ப பிலாத்து ரொம்ப வலியன கேட்கும் போது சொல்றாங்க, வாய் திறந்து, அப்படியா, சரி, இவர் என்ன குற்றம் செஞ்சாருன்னா, தன்னை ராஜான்னு சொல்லிட்டாரு, யூதர்களாகி எங்களுக்கு ராஜான்னு சொல்லிட்டாரு முதல் குற்றம். ரெண்டாவது சொல்றாங்க, ராயனுக்கு வரி கொடுக்க வேணாங்கிறாரு. மூணாவது, ஜனங்களை கலகப்படுத்துறாரு, தேவையில்லாத போதனைகள் செஞ்சு ஜனங்களை கலகப்படுத்துறாரு. இந்த மூணு குற்றச்சாட்டுகள் ஜீசஸ் மேல அங்க பதிவு செய்யப்படுது. இதுலதான் நம்ம காரணம் கண்டுபிடிக்கிறோம், ஏன் பிலாத்தால இந்த கேஸ் ரிஜெக்ட் பண்ண முடியல. ஏன்னா சாதப்பட்ட குற்றம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ராயனுக்கு விரோதமா பேசிட்டாரு. என்ன பேசிட்டார், ராயனுக்கு என்ன பண்ண வேணான்ட்டார், வரி கொடுக்க வேணான்ட்டார். இந்த ராயன் சம்பந்தப்பட்ட எந்த கேஸ் வந்தாலும், பிலாத்துக்கு தலை போற வேலையா இருந்தாலும் வேலையை விட்டுட்டு வந்து கேஸ் விசாரிக்கணும், இது அவங்களுடைய சட்டம். ஏன்னா ஒருவேளை இப்ப இந்த கேஸ் அப்புறம் பாக்கல போங்கப்பான அசட்டியா இருந்தா, இவரை பத்தி உடனே ரிப்போர்ட் போவோம் யாருக்கிட்ட, ராயன் கிட்ட. பாருங்க சார், உங்களுக்கு விரோதமா ஒருத்தன் பேசினா அவனை கொண்டு வந்து விசாரிக்கனா இவர் என்ன பண்ண மாட்டேன்ட்டாரு, விசாரிக்க மாட்டேன்ட்டா. இப்ப ராயனுக்கு என்ன தெரியும், அவருக்கு ஏவும் தெரியாது, இசைக்கும் தெரியாது. அப்ப என்ன பண்ணுவார்னா, பிலாத்துக்கு என்ன போகும்னு நினைக்கிறீங்க, அவருடைய பதவி மாத்திரம் போகுமா? அந்த ரிப்போர்ட் மாத்திரம் ராயன் கிட்ட போச்சுன்னா மறுபேச்சே கிடையாது. அந்த நாட்கள் ராஜாக்களுடைய கொடுக்கணும், கொலை செய்யறதுக்கு எந்த நேரத்துல தயங்க மாட்டாங்க. அடுத்த நிமிஷம் பிலாத்துவின் பதவியோட உயிரும் சேர்ந்து போயிடும். அதனாலதான் அதிகாலை 6 இவங்க கூட்டிட்டு வந்த இந்த வழக்க அவரால் தவிர்க்கவே முடியல. ராயனுக்கு விரோதமா பேசிட்டாருனால கண்டிப்பா விசாரிச்சு தீர்ப்பு சொல்லிதான் அவனுன்ற கட்டாயத்துக்குள்ள போயிட்டார். அவர் அந்த பதவி நிமித்தம் அவர் பண்ணிதான், வேற வழி இல்லை. சகோதர சகோதரிகள், இது பிராக்டிக்கல் காரணம், ஆனா ஆவிக்குரிய காரணம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதெல்லாம் தேவனுடைய ஏற்பாடு, அவருடைய சித்தம். சித்தம் ரொம்ப ஆச்சரியம். ஒருவேளை இவங்க வேற காரணம் ஏதாவது சொல்லியிருந்தா கூட பிலாத்து இந்த கேஸ் ரிஜெக்ட் பண்றதுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். பட் இல்ல, எல்லாம் நேர்த்தியா திட்டமிட்டபடி நடக்கிறது கர்த்தருடைய வாழ்க்கையில நம்ம கவனிக்கிறோம். ஓகே, இப்போ காரணம் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ராயனுக்கு விரோதமா பேசிட்டாரு. இப்ப பிலாத்தோட வேலை என்ன தெரியுங்களா, குற்றம் சாட்டப்பட்டவங்ககிட்ட குற்றம் விசாரிச்சாச்சு, இப்ப நெக்ஸ்ட் யார்கிட்ட விசாரிக்கணும்னா குற்றவாளி கிட்ட விசாரிக்கணும். என்னன்னு விசாரிக்கணும், என்னப்பா நீ வந்து யூதர்களுடைய ராஜான்னு சொன்னியா, ராயனுக்கு விரோதமா பேசுறியா சொல்லு, கேட்கணும். கேக்குறாரா அப்படின்னா கேக்குறாரு. இந்த விவாதம் தான் யார் கொடுக்கிறாருன்னா மதேயி கொடுக்கிறார். மதேயி நம்ம வசனம் படிச்சோம் இல்லையா, 27:11 படி.
இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டார்.
இதுக்கப்புறம் தான் ஜீசஸ் பக்கம் திரும்பி உங்க மேல இவர் ஒரு சுட்டுட்டோம், உங்க மேலன்றது நம்ம டீசென்டா பேசுறோம், அவர் எப்படி பேசிருப்பாரு நமக்கு தெரியாது. உன் மேல இவங்க வந்து குற்றம் சாட்டுறாங்க, என்ன குற்றம்னா நீ அவங்களுடைய ராஜான்னு சொல்லிட்டியாமே. ஏன்னா உலகத்துக்கே ராஜா ராயன் இருக்கும் போது நீ இப்படி சொல்லக்கூடாது, இது ராயனுக்கு விரோதமா பேசினது அர்த்தம், இப்படி சொன்னீங்களா அப்படின்னு கர்த்தர் இயேசுவை பார்த்து அப்பதான் பிலாத்து ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்கிறார். நல்லா கவனிக்கணும், இதுவரைக்கும் பிலாத்துவுக்கு கர்த்தர் இயேசுவை காப்பாற்றணும் அல்லது மரணத்துக்கு உட்படுத்தணும் எந்த எண்ணமும் கிடையாது. அதிகாலை 6 மணி சூழ்நிலைகள் இதெல்லாம் கவனிங்க. அவரால் கேசு ரிஜெக்ட் பண்ண முடியாத நிலை, ஏன்னா வந்திருக்கிற குற்றச்சாட்டு ராயன் பத்தி, ராயனுக்கு விரோதமா பேசினவர் பத்தி அப்படின்னு. எனவே விசாரிச்சுதான் ஆகும். ஜீசஸ் கிட்ட அவர் கேட்ட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், நீ யூதருடைய ராஜாவா அப்படி சொன்னீங்களா நீங்க. கேட்கும் போது கர்த்தருடைய பதில் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல கர்த்தர் இயேசு பதில் பேசுறாரு. இதுக்கு நம்ம எங்க போனோம், யோவான் 18 போறோம். யோவான் 18 விட்டத்துல இருந்து படிக்கலாம். யோவான் 18 பாருங்க, 33 இருந்து படிக்கலாம்.
அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்கு பிரவேசித்து இயேசுவை அழைத்து நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக நீராய் இப்படி சொல்கிறீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார்.
ஆமா, ஜீசஸ் பிலாத்து கிட்ட பதில் கேள்வி கேட்கிறார். நான் பதில் சொல்றேன், பட் பதில் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க உங்கள்ட்ட ஒரு கிளாரிபிகேஷன் தேவை. என்னன்னா இந்த கேள்வி நீங்களா கேக்குறீங்களா இல்ல அவங்க சொல்லி கேக்குறீங்களா என்று கேட்கிறார். இப்படி கர்த்தர் கேட்க வேண்டிய காரணம் என்னன்னா, சரித்திரங்கள் அதாவது ட்ரெடிஷன்ஸ் பாரம்பரிய புத்தகங்கள்ல போய் பார்க்கும்போது ஆக்சுவலா பிலாத்து கர்த்தர் இயேசு பத்தி இந்த சம்பவத்துக்கு முன்னாடி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய போதனைகள், அவர் செய்த அற்புத அடையாளங்கள் இதெல்லாம் ஓரளவு கேள்விப்பட்டிருக்கிறார். ஒரு உதாரணம் வேணா சொல்லலாம், 5 நாளைக்கு முன்னாடிதான் இந்த சம்பவத்துக்கு 5 நாளைக்கு முன்னாடிதான் ஜீசஸ் எருசலேமுக்குள்ள ராஜாவா வர்றாரு இல்லைங்களா. இந்த சம்பவம் கண்டிப்பா யாருக்கு அதுக்கு போகும், ஏன்னா ஊரே திரண்டு நின்னு பாக்குது ஒருத்தர் கழுத மேல ஏறி வர்றத. இந்த நியூஸ் கண்டிப்பா அந்த தேசத்தினுடைய அதிபதிக்கு போகாம இருக்காது. இப்படி பல வகைகள்ல கர்த்தரை பத்தி அதிகமா கேள்விப்பட்டிருக்கிறாரு. இன்னும் கூட புறா அந்த ட்ரெடிஷன்ஸ்னா சரித்திரம் தான் தர முடியும்னு நினைக்கிறேன். அந்த சரித்திரங்கள போய் பார்க்கும் போது கர்த்தர் இயேசு ஒரு தனிப்பட்ட நேரத்துல அப்பாயிண்ட் பண்ணி ரெண்டு பேருமே அவரை சந்திச்சு ரெண்டு பேரும் சில விஷயங்கள் பேசினதாக கூட புக்ஸ் நமக்கு கொடுக்குது. ஆனா இந்த ரெக்கார்டு பைபிள் இல்லாததுனால இதை நம்ம எந்த அளவு நம்ப முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் வச்சு கர்த்தர் என்ன கேக்குறாருன்னா, இந்த அடிப்படையில கேள்வி கேட்கிறார். நீங்க என்னை பத்தி ஏற்கனவே கேள்விப்பட்டதை வச்சு இப்படி கேக்குறீங்களா இல்ல இவங்க சொன்னாங்கன்ற வேற அந்த அடிப்படையில கேக்குறீங்களா அப்படிங்கிறப்போ பிலாத்துடைய ஆன்சர் நீங்க படிக்கலாம். 35
பிலாத்து பிரதியுத்தரமாக நான் யூதனா, உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள், நீ என்ன செய்தாய் என்றார்.
இது என்னப்பா எப்படி கேக்குறீங்க, நான் வந்து என்ன உங்க ஜாதியா, உங்க ஜாதினா அந்த யூதன், உங்க இனமா நானே கிடையாது, உன் இனத்தை சேர்ந்தவர்கள் தான் பண்ணிருக்காங்க, உன்னை ஒப்பு கொடுத்து உன் மேல குற்றச்சாட்டு சொல்லிருக்காங்க, அந்த குற்றச்சாட்டு பேஸ் பண்ணி தான் நான் கேக்குறேன். என்னுடைய அடிப்படையில நான் என்ன பண்ணல கேக்கல, சொல்லு நீங்க யூதருடைய ராஜாவா அப்படின்னு கேக்கும் போது இப்ப கர்த்தர் ஆன்சர் பண்றாரு. வசனம் 36
இயேசு பிரதியுத்தரமாக என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல.
ஒரே பதில், சுருக்கமான பதில் ஆனா ஆழமான பதில். என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியதல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ராஜா தான், நீங்க சொல்ற மாதிரி அவங்க சொல்ற மாதிரி நான் ராஜா தான், ஆனா என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. அப்படின்னா இனிமே வரப்போற ஒரு ராஜ்யத்துக்கு நான் ராஜா. இதெல்லாம் அடிப்படையா வச்சு ஒரே வார்த்தை சொல்றார், என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியது அல்ல. இந்த ஒரே பதில்ல தான் பிலாத்து புரிஞ்சுக்கிட்டாரு, ஜீசஸ் வந்து ராயலுக்கு விரோதமாக எந்த வார்த்தையும் பேசல. எப்படி இந்த பதில் வச்சு பிலாத்து அப்படி புரிஞ்சிருப்பார், ஏன்னா என்ன சொல்றாரு கர்த்தர், என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. அப்ப இவ்வுலகத்தின் ராஜா ராயன், உங்க ராஜ்யம் உலகத்துக்குரியதில்லன்னா அப்ப ராயனுக்கு ஈக்குவலாவோ ராஜாவோ உங்களை நீங்க என்ன பண்ணல பேசல, நீங்க வேற உலகத்துக்கு ராஜாவா இருங்க எப்படியோ இருங்க அது ரெண்டாவது விஷயம். இவ்வுலகத்துக்குரியதில்லன்னு சொன்னதுல இருந்து அப்போ நீங்க இப்ப இருக்கிற ராஜாவை குறித்து என்ன பண்ணல, அவருக்கு எதிராக பேசல. இத கூடவா பிலாத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டார். அப்ப முதல் சொல்றாரு, இதை பிலாத்து உணர்ந்து கர்த்தர் இயேசு ராயனுக்கு விரோதமா பேசலன்னு முடிவு பண்ணிட்டார். ஆனாலும் கர்த்தர் என்ன சில பதில்களை கொடுக்கிறார், வசனம் நீங்க படிக்கலாம்.
என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே.
எவிடன்ஸோட பேசுறார் கர்த்தர். நல்லா யோசிச்சு பாருங்க பிலாத்து, நீங்க கனமுள்ள பதவியில இருக்கிறீங்க. நான் ராஜாவா இருந்திருந்தா, என் ராஜ்யம் இப்ப இருந்திருந்தா, நான் இவ்வளவு தூரம் உங்க முன்னாடி சாந்தமா வந்து நிப்பனா, நான் முதல் போராடி இருக்க மாட்டேனா, என்னையே விடுங்க, எனக்குன்னு ஒரு கூட்டம் நான் சேர்த்திருக்க மாட்டேன்னா, அந்த கூட்டம் இதுவரைக்கும் இந்த ஜனங்களோட போராடி இருக்காதா, உங்களோட போராடி இருக்காதா, இதெல்லாம் நடக்காம அமைதியா வந்து நிக்கும் போதே தெரியலையா, நான் இப்போதைக்கு ராஜாவும் ராஜ்யமும் செய்யறது இல்லைன்னு ஆதாரத்தோட பேசும்போது கண்டினியூ பண்ணிருக்கேன்.
இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார்.
என் ராஜ்யம் இவ்விடத்துக்குரியதல்ல. கர்த்தர் ஒரே ஒரு பதில் பேசுறாரு. இது பிலாத்துவுக்கு போதுமான பதிலாக இருந்தது. ராயலுக்கு விரோதமாக எதுவும் பேசவில்லை என்பதை இந்த பதில் வச்சு முடிவு பண்ணிட்டார். சரி, கர்த்தர் பேசின பதில பிலாத்து இப்படி புரிஞ்சிருப்பார். இப்படி சத்தியத்தில் இருக்கிற நாம எப்படி புரிஞ்சுக்கலாம், என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்லா. இவ்வுலகம் அப்படிங்கிறப்போ தற்கால பொல்லாத உலகம், இந்த இரண்டாம் உலகம். அதாவது என்ன சொல்ல வர்றார்னா, இந்த காலத்துல நான் ராஜாவாக போறது இல்ல, என்னுடைய ராஜ்யமானது ஃபியூச்சர், வரும் காலத்துக்குரிய ராஜ்யம். இனிமே வரப்போற காலத்துல நான் ராஜாவா இருப்பேன். அந்த மீனிங்ல தான் கர்த்தர் பேசினார். அதாவது தேவனுடைய திட்டத்தில் ஆயிரம் வருட அரசாட்சியில பிதா தன்னை ராஜ்யத்தை தன் கையில கொடுப்பார் என்பதை உணர்ந்தவராக இந்த வார்த்தைகளை கர்த்தர் பேசுறாரு. ஆனா பிலாத்து இப்படி புரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. பட் அவர் என்ன புரிஞ்சிருப்பார்னா, ஓகே நீ எப்ப வேணா ராஜாவாயிரு, ஆனா இப்போதைக்கு இப்ப இருக்கிற ராஜா சீசர் அவருக்கு ஈக்குவலான ராஜாவாகவே நீங்க பேசல. இது நீங்க சொல்ற வார்த்தையிலேயே புரியுது. இதை பிலாத்து உணர்ந்து கொண்டாரு. ஆனாலும் கர்த்தர் கிட்ட இப்ப மறுபடியும் கேட்கிறாரு. இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப ராஜ்யத்துக்குரியதெல்லாம் ஓகே, இதுல எனக்கு தேவையான பதில் கிடைச்சாச்சு. இருந்தாலும் இப்ப ராஜ்யம் இல்லைன்னா அப்ப இனிமே எப்படியாவது ராஜ்யம் பண்ணுவீங்களா, அப்ப நீங்க ராஜாவா அப்படிங்கிற மாதிரி டைரக்டா கேக்குறாரு. வசனம் நீங்க அடுத்த வசனம் படிங்க.
அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றான்.
ஆமாம், அப்போ சொல்லிட்டாரு நீ ராஜாவா அப்படிங்கிறப்போ, ஆமாம் நான் வந்து ராஜாதான். ஏற்கனவே மறைமுகமா சொன்ன பார்த்து நேரடியா சொல்றாரு. அப்புறம் கடைசி ஒரு வார்த்தையை சொல்றாரு, நான் சொல்ற இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு புரியாது. சத்தியத்துக்காக சாட்சி கொடுக்க இந்த உலகத்துக்கு வந்தேன்னு தன் வந்ததோட நோக்கத்தை சொல்றாரு. சொல்லிட்டு சத்தியவான் மாத்திரம்தான் என் சத்தம் கேட்டு புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறதே சொல்லிடுறாரு. யார் யார் சத்தியவானா இருக்கிறாங்களோ, நான் சொல்லக்கூடிய சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் நான் பேசுற வார்த்தைகள் புரியும், மற்றவங்களுக்கு புரியாது. அப்படின்னா மறைமுகமா என்ன சொல்றாருன்னா, நான் பேசுற இந்த விஷயங்கள் உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகாதுங்கிறத பிலாத்து கிட்ட சொல்றாரு. ஏன் இப்படி கர்த்தர் பேசணும்னா, ஆமா சாதாரண மனிதனா ஒரு தவறு செய்தவராக கொண்டு வந்து நிக்கப்பட்டிருக்கும் போது, நான் ராஜாதானா பாக்குற எந்த உலகத்தானுக்குமே என்ன தோணும், ஒரு கேலியா ஏளனமா தான் தோணும். உங்களுடைய நிலை என்ன, நீங்க போய் ராஜாங்கிறீங்க அப்படிதான பாப்பாங்க. அப்ப சொல்றாரு, நான் ராஜாதான், ஆனா அது உங்களுக்கு சொன்னாலும் புரியாது, சத்தியவான்களுக்கு மாத்திரம்தான் நான் சொல்றது புரியும். இந்த பதில் அவர் சொல்லிட்டார். அப்புறம் கருத்து இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டாலும், இப்ப பிலாத்துக்கு என்னன்னா, சரி அப்ப இவர் எந்த தப்பு செய்யல, ராயனுக்கு விரோதமா பேசல, இதுதான் முக்கிய நோக்கம் தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்துதான் பிலாத்துடைய மனது கர்த்தர் இயேசுவை விடுதலை செய்யலாம் என்று முடிவெடுக்குது. ஆனா வெளியே ஒரு கூட்டம் எப்படி காத்துட்டு இருக்குதுன்னா, விசாரணை நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா பிலாத்து விசாரிச்சு, இவர் விசாரிக்கவே மாட்டாரு, இன்னைக்கு விசாரிக்கிறாரு, சரி விசாரிச்சாலும் ஒரு முடிவுக்கு வந்துருவார் என்று உணர்ந்துட்டு அவளோட காத்திருக்கிறாங்க கூட்டம். இப்ப கர்த்தர் இயேசுவை வச்சு இந்த ஜனங்கள் கூட்டத்துக்கிட்ட வந்தவர் என்ன பேசுறாரு தெரியுங்களா, பிலாத்து நான் வந்து இந்த மனுஷனை ரிலீஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற கூட்டத்துக்கு எப்படி இருந்துரும், மிகப்பெரிய அதிர்ச்சி மட்டும் இல்ல, ரா பகலா பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும் என்கிற பயமும் இருந்துச்சு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, கிடையாது கிடையாது, எப்படி நீங்க விடுதலை செய்யலாம், அவர் ராயனுக்கு விரோதமா பேசிருக்கிறார் அப்படிங்கிறப்போ, பிலாத்து அப்படி அவர் பேசல, அவருடைய வார்த்தையில இருந்தே தெரியுது என்கிறத சொல்றார். சொல்லும் போது கிடையாது, அவர் கலிலேயால இருந்து யூதயா வரைக்கும் பல நாடுகள், ரெண்டு நாடுகளையும் சுத்தி வந்து ராயனுக்கு விரோதமா பேசி ஜனங்களை கலகப்படுத்திருக்காரு என்று ஜனங்கள் அடுத்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது நீங்க எங்க படிக்கலாம்னா, லூகா 22 அதிகாரம் 4-5 படிக்கலாம்.
அவன் பிரதான ஆச்சாரியரிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போய் அவரை காட்டி கொடுக்கும் வகையை குறித்து,
மன்னிக்கணும் சார், போன லூகா 23-4-5
அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை.
அதான் சொல்றாரு, வெளியே வந்து இவரு பேச பார்த்தா அப்படின்னா ராயனுக்கு விரோதமா பேசலப்பா அப்படிங்கிறப்போ ஜனங்கள் கொஞ்சம் அதிர்ச்சியில இத விட்டுறக்கூடாது, பிலாத்து கொஞ்சம் விட்டா அவர் ரிலீஸே பண்ணிடுவார் என்கிற அடிப்படையில அடுத்த வார்த்தை சொல்றாங்க. அஞ்சாவது வருஷம்
அதற்கு அவர்கள், இவன் கலிலேயா நாடு தொடங்கி இவ்விடம் வரைக்கும் யூதயா தேசம் எங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்துகிறான் என்று வைராக்கியத்தோடு சொன்னார்கள்.
கலிலேயால இருந்து யூதயா வரைக்கும் சுத்திட்டு ஜனங்களை கலகப்படுத்துறாரு, தேவையில்லாத போதனைகள் செய்யறாரு என்று அடுத்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்படியா ஜனங்களுடைய நோக்கம் என்னன்னா இவரை கொலை செய்யணும். அந்த பிலாத்தோட நோக்கம் என்னன்னா தவறு செய்யாதவரை ரோம சட்டத்தின்படி கொலைக்கு உட்படுத்த முடியாது, இவரை ரிலீஸ் பண்ணித்தான் ஆகணும். இவருடைய பதவியின் படி இங்க இருந்துதான் போராட்டம் ஸ்டார்ட் ஆகுது ரெண்டு பேருக்குமே, பிலாத்தும் ஜனங்கள். அப்போ இந்த போராட்டத்துல ஜனங்கள் அடுத்த ஒரு விஷயம் வைக்கிறாங்க, இதனுடைய விவரங்கள் நான் நெக்ஸ்ட் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்ல. கலிலேயான்ற வார்த்தையை கேட்ட உடனே கேஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு பிலாத்துக்கு ஒரு ஐடியா வருது. கலிலேயாவா? அப்ப அதோட தேசாதிபதி ஒருத்தர் இருக்கிறார் ஏரோது, அவர்கிட்ட போய் விசாரிங்க அப்படின்னு அங்க அனுப்புறாரு. ஏரோது நல்லா தரவா செக் பண்ணிட்டு அவர்கிட்ட ஒண்ணும் தெரியல, அவரும் திருப்பி அனுப்பிச்சிடுறாரு. கேஸ் மறுபடியும் பிலாத்து கிட்ட வருது. அப்புறமா நம்ம வசனங்கள் நீங்க நாலு சீசன் மிக்ஸ் பண்ணி படிச்சு பாருங்க. அதாவது அதுக்கப்புறம் பல முயற்சிகள் பிலாத்து எடுக்கிறார் கர்த்தரேசு விடுதலை செய்யறது. நல்லா புரிஞ்சுக்கலாம், கர்த்தரேசு மேல அனுதாபம் அப்படிங்கறத விட தான் இருந்த பதவியின் அடிப்படையில கர்த்தரேசு அவர் விடுதலை பண்ணித்தான் ஆகணும். எந்த விஷயமும் விரோதமா பேசல, யாருக்கு விரோதமா? ராயனுக்கு விரோதமா. அதான் கேஸ் அந்த கேஸ் உண்மை இல்லைன்றது கன்ஃபார்ம் ஆயிருச்சு கர்த்தருடைய வார்த்தை. எனவே விடுதலை பண்ண முயற்சிக்கிறார். என்ன என்ன முயற்சிகள் எடுக்கிறாருன்னா, முதல் முயற்சியா வந்து பண்டிகை தோறும் நான் ஒருத்தரை விடுதலை ஆக்குவேன், அந்தபடி இவரை விடுதலை ஆக்குவேன்றப்ப முடியாது முடியாது பரபாசம் விடுதலை பண்ணுங்கன்னு அவங்களே கேட்கறாங்க, ரிலீஸ் பண்ணிடுறாரு. சரி இவர் ஒரு தப்பு பண்ணல, உங்களுடைய திருப்திக்காக கசைடி கொடுத்து விடுதலை ஆக்குவேன். கசைடி கொடுத்துட்டு வந்து முன்னாடி நிற்கும் போது இல்ல இவரை நீங்க சிலுவையில் அறையுங்க. ஏன் என்ன தப்பு பண்றாருன்னு மூணாவது கேட்கிறாரு. இவர் வந்து அப்பதான் உண்மையை ஓபன் பண்றாங்க. கடைசி பாயிண்ட் நீங்க யோவான்ல படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், இவன் வந்து எங்களுக்குன்னு ஒரு நியாய பிரமாணம் இருக்கு, அதன்படி இவன் தேவனுடைய குமாரன் சொல்லி தேவனுக்கு விரோதமா பேசிட்டாரு, அதனாலதான் சிலுவையில் அறையுங்கன்னு சொல்றோம் அப்படின்னு நாங்க கேட்கறோம். அப்ப சகோதர சகோதரிகளே, இது இதுக்கப்புறம் கத்து பிலாத்து ரொம்ப பயந்துட்டு கத்தர்கிட்ட போய் கேட்கிறார், என்னப்பா குற்றச்சாட்டுகள் அடிக்கிட்டே இருக்காங்க நீங்க பாருங்க. இந்த சம்பவங்கள்ல எல்லாம் பிலாத்து ஜனங்கள்ட்ட போய் பேசுறார், மறுபடியும் கத்தர்கிட்ட வர்றார். கத்தர்கிட்ட பார்த்தா அமைதி அமைதி அமைதி. கடைசியில பிலாத்து வெக்ஸ் ஆயிட்டு பயந்துட்டு கர்த்தர்கிட்ட கேக்குறாரு, ஒண்ணு பேச மாட்டீங்களா? நான் நினைச்சா உங்களை ஜீவனுக்கும் மரணத்துக்கும் உட்படுத்த முடியும் தெரியுமா என்று கேட்கும் போது கர்த்தர் ரெண்டாவது பதில் பேசுறாரு. பிலாத்து கிட்ட அவர் பேசல ரெண்டே பதில், ஒன்னு நான் யூதருடைய ராஜா தான், என் ராஜ்ய உலகத்துக்குரியதல்ல. ரெண்டாவது பதில் மாத்திரம் நீங்க படிங்க, யோவான் 19 அதிகாரம் வசனம் 10-11.
அப்பொழுது பிலாத்து, நீ என்னோட பேசுகிறது இல்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு என்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டு என்றும் உனக்கு தெரியாதா என்றான். ஏசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது, ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார்.
அப்போ ஒரு தெளிவான பதில் சொல்றார், அதுதான் ரெண்டாவது பதில், பேச வேண்டிய இடம்ன்றனால பேசினார். என்னன்னா, அதாவது பரத்திலிருந்து ஒரு அதிகாரம் உமக்கு கொடுக்கப்படாவிட்டால் என்னை வந்து என்ன பண்ண முடியாது, நீங்க ஒன்னும் பண்ண முடியாதுங்கிற அதோட அர்த்தம் என்னன்னா, ரசல் இன்னொரு இடத்துல நல்லா பேசியிருப்பார். அதாவது கர்த்தர் இயேசுவோட ஜீவனை, பிதாவின் சித்தம், கர்த்தர் இயேசுவோட சொந்த விருப்பம், இது ரெண்டும் இல்லாம அவர்கிட்ட இருந்து யாராலையும் எடுக்க முடியாது. கர்த்தர்கிட்ட இருந்து ஜீவன் எடுக்கிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் இல்லையா? ஒன்னு அவரால் விருப்பப்பட்டு கொடுக்கணும், அதுக்கு முன்னாடி பிதா அப்படி சித்தம் வச்சிருக்கணும். அந்த பதில் தான் பிலாத்து கிட்ட அப்படி மறைமுகமா பேசுற. பரத்திலிருந்து ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டானா, என் உயிரை என்னுடைய விருப்பமும் பிதாவின் சித்தமும் இல்லாம ஒருத்தர் எடுக்க முடியாது, தெரிஞ்சுக்கல. ஆனாலும் இது பிதாவின் சித்தம், என்னுடைய விருப்பம் இருக்கு, நானே முன் வந்து கொடுக்கறேன், எடுத்துக்குங்க அப்படிங்கிற பாணியில தான் அவர் அமைதியா இருந்துட்டார். ரொம்ப அருமையான பாயிண்ட் சகோதர சகோதரிகளே. அதனாலதான் கர்த்தருடைய மரணம் அது டெத் இல்ல, அது சாக்ரிஃபிஷியல் டெத். அந்த வார்த்தையை பதில் பயன்படுத்துவார், அது மரணம் இல்ல, பலியினால் உண்டான மரணம். கர்த்தருக்கு இருந்து யாரும் ஜீவன் எடுக்க முடியாது, அவரா வந்து கொடுத்தாதான், தானா வந்து கொடுக்கறேன்னு கொடுத்தார், சாக்ரிஃபைஸ் பண்ணி டெத் ஆனார், பலியாய் மரணம் ஆனார். அந்த வார்த்தைகளை தான் சூசகமா பிலாத்துட்ட கேட்கிறார். அப்படி நினைக்கிறீங்களா நீங்க? பிதாவின் சித்தமும் என் விருப்பமும் இல்லாம என் உயிரை யாராலும் என்கிட்ட இருந்து எடுக்க முடியாது, ஆனாலும் இது அனுமதிக்கப்பட்ட நேரம், அதுக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன், எடுத்துக்கோங்க. என்கிற அடிப்படையில் கர்த்தர் பேசுறாரு. அப்புறம் பிலாத்து ஜீசஸை வந்து அந்த ஜனங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இதோ உங்கள் ராஜா அப்படிங்கிறார். கடைசி முயற்சி அதுதான். அப்படின்னா அது பிதர் அருமையா அந்த ஒரு வார்த்தையை சொல்றார். அதாவது பிலாத்து என்ன பண்ணாராம அந்த டைம்ல யூத ஜனங்கள்கிட்ட, இவருடைய நோபல்னஸ் பாருங்க, இவருடைய சரீர தோற்றத்திலேயே தெரியுது ஒரு ராஜாவுக்கான குணம், ஒரு நோபல்னஸ், நோபல்னஸ்னா ஒரு நேர்மை தன்மை, இவரை பார்த்தாவே தெரியுது உங்களுடைய ராஜாவா இருப்பதற்கான தகுதிகள் இவர்கிட்ட இருக்குது. இவரையா நீங்க கொலை செய்வீங்க? இந்த சர்டிபிகேட் ஆக்சுவலா யாரு கொடுக்கணும்? ஜீசஸ் பார்த்து இவர்கிட்ட இருக்கிறது ஒரு நோபல்னஸ் கேரக்டர் அப்படிங்கிற ஒரு சாட்சி யாரு கொடுக்கணும்? கீழே இருக்கிற அந்த ஜனங்கள் கொடுக்கணும். யார் கொடுக்கிறார்? மேல இருக்கிற புறஜாதி கொடுக்கிறார். கடைசியா ஜனங்கள் பிலாத்துக்கே செக்க வைக்கிறாங்க, இதுக்கு மேல காப்பாத்தணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ராயலுக்கு விரோதமா பேசுறவனுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் அனுப்பிச்சிருவோம். பிலாத்து அதுக்கப்புறம் ஒன்னும் பண்ண முடியல, கைகளை கழுவிட்டு இவரை நான் கொலை பண்ணவும் முடியாது, அதே நேரம் உங்களது தண்டனை உங்களுடைய வார்த்தைகளை நான் மீறவும் முடியாது, இந்த நீதிமானுடைய ரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன், கைகள் கழுவி அவர் விட்டதார். சோ இது பிலாத்துக்கும் கர்த்தருக்கான விசாரணை. நிறைய வசனங்கள் பார்க்கணும், நம்ம சுருக்கமா முடிச்சிட்டோம். இதுவும் கூட பாதாங்கங்களுக்கு சம்பந்தப்பட்ட பாடம் தான். இந்த பாடம் எழுதிட்டு ரத்தன அவருடைய கிளைமேக்ஸ் பேராகிராஃப் கொடுக்கிறார், அதை நம்ம படிக்கிறேன். அதாவது அது அதுக்கு முன்னாடி பேராகிராஃப் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் இயேசுவினுடைய விஷயத்துல பிலாத்து விசாரணையில நம்ம கவனிக்கிறோம். அதாவது குற்றம் இல்லாத ஒருவரை குற்றம் சாட்டி அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு பல முயற்சிகள் ஏறெடுக்கப்பட்டு மரணத்துக்கு உட்படுத்தினாங்க. இது கர்த்தர் வாழ்க்கையில் நடந்த விஷயம். அதுக்கப்புறம் 18 நூற்றாண்டுகளாக அந்தி கிறிஸ்துவின் காலத்திலையும் இதுதான் நடந்திருக்கு. குற்றம் இல்லாத அநேக ரத்தங்கள் குற்றம் சாட்டப்பட்டு சிந்தப்பட்டிருக்குது. கடைசி வார்த்தை பேராகிராஃப் சொல்றாரு, லெட் அஸ் நாட் பி சர்ப்ரைஸ், நாம் ஆச்சரியப்பட வேண்டாம். இஃப் சிமிலியர் எக்ஸ்பீரியன்சஸ், இதே போன்ற அனுபவங்கள் ஷுட் கம் டு சம் ஆஃப் காட் செயின்ட்லி பீப்புள் இன் தி நியர் ஃபியூச்சர். இனி மிக விரைவில் வரக்கூடிய எதிர்காலத்தில் சில தேவனுடைய பரிசுத்த ஜனங்களுக்கு இதே அனுபவங்கள் வரவேண்டியதை பார்க்கும்போது நாம் ஆச்சரியப்பட வேண்டாம் அப்படிங்கிறார். அப்போ இந்த உலகத்துல அரசியல் தலைவர்கள், மத தலைவர்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. மத தலைவர்களால தூண்டப்பட்ட அரசியல் தலைவர்கள் இந்த காட் செயின்ட்லி பீப்புள், தேவனுடைய பரிசுத்த ஜனங்களை இது போன்ற ஒரு சூழ்நிலைகளுக்கு உட்படுத்தினால் அதை நம்ம பார்க்கும்போது படிக்கும்போது ஆச்சரியப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம படிக்கிறோம் அந்த கிறிஸ்து மறுபடியும் உச்சகட்டத்துக்கு வரக்கூடிய காலங்கள் நம் கண்கள் முன்பாக இருக்குது. அப்ப இப்படிப்பட்ட அனுபவங்களை சந்திக்கும் போது அந்த நேரத்துல அந்த தேவ பரிசுத்த ஜனங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி பேசும்போது, அதாவது அந்த கட்டுரைகள் நான் நம்பர்ஸ்ல வேணா வாங்கி படித்து பாருங்க. கண் முன்னாடியே யூத மத தலைவர்கள் குற்றச்சாட்டும் போது ஜீசஸ் என்ன பண்ணிருக்கலாம்? இல்ல இல்ல, அவர் சொல்றது போய் நான் 4 பேரை கூட்டு வரேன், அவர்கிட்ட விசாரிங்க, நான் அப்படி பேசணும்னாங்கிறது தெரியும். பேச முடியுமா? முடியாது. முதல்வர் இடத்துல எப்படி சொல்லுவார்னா, அதாவது இவர் போல யாரும் பேசல அப்படின்னு அந்த ஜனங்கள்ட்ட சர்டிபிகேட் வாங்கினவருக்கு தெரியும். அவருக்கா டேலண்ட் இல்ல பேசுறதுக்கு, தன்னுடைய கேஸ்ல பேசி ஜெயிக்கிறதுக்கு? அப்படி கேக்குற எல்லா டேலண்டும் இருக்குது, ஆனா தேவனுடைய சித்தத்துக்காக அமைதியாயிட்டார். அதே மாதிரி தேவனுடைய பரிசுத்த ஜனங்கள் செயல்பாடு சொல்றாரு. கடைசி வார்த்தை படிக்கிறேன், தி கோர்ஸ் ஆஃப் காட்ஸ் பீப்புள், தேவனுடைய ஜனங்களுடைய நடத்தை அட் ஆல் டைம்ஸ், எல்லா இது மாதிரியான எல்லா நேரங்களிலும் should be that marked out by the master. கர்த்தருடைய அந்த நேரத்தில் அவர் நடந்த அந்த அமைதியின் செயல்பாடு மூலமாக இனிமே வரப்போற அந்த எதிர்காலத்தினுடைய அனுபவத்துல தேவ ஜனங்களுடைய செயல்பாடானது கர்த்தருடைய வாழ்க்கையில அடையாளப்படுத்தி காண்பிக்கப்பட்டிருக்குது. என்ன? Full resignation to the will of God. இந்த மாதிரி அனுபவங்களுக்குள்ள ஒருத்தர் அனுமதிக்கப்படும் போது இங்கே அந்த அந்திகிறிஸ்துவினுடைய உச்சகட்ட காலங்கள்ல இந்த மாதிரி கர்த்தருடைய அனுபவங்களை, குற்றம் இல்லாத ஒருவர் தேவருடைய பரிசுத்த ஜனம் குற்றம் சாட்டப்பட்டு மரணத்துக்கு உட்படுத்தப்படும் போது அப்ப அவங்களுடைய செயல்பாடுகள் full resignation to the will of God, தேவருடைய சித்தத்துக்கான ரிசைனேஷன் என்ன சொல்லலாம், அர்ப்பணிப்போ அல்லது ஒப்பு கொடுத்தல் சொல்லலாம் நினைக்கிறேன். முழுவதுமோ ஒப்பு கொடுத்துட்டு இருந்துடணும். full realization of God's supervision of all the interests of his cause. அதாவது நம்முடைய வாழ்க்கையின் சகல நடத்தைகளிலும் தேவனுடைய முழுவதுமான மேற்பார்வை இருக்குது என்கிற உள்ளுணர்வு, அண்ட் ஃபுல் ட்ரஸ்ட் தட் தி ரிசல்ட்ஸ் வில் ஒர்க் அவுட் எ ஃபேர் மோர் எக்ஸீடிங் அண்ட் எட்டர்னல் ரேட் ஆஃப் குளோரி. இந்த நமக்கு நடக்கக்கூடிய இந்த அனுபவங்களின் பலன்கள் நித்திய கன மகிமையை நமக்கு கொண்டு வரும் என்கிற ஃபுல் ட்ரஸ்ட், முழுவதுமான நம்பிக்கை. இந்த மூணும் அந்த நேரத்துல இந்த மாதிரியான தேவ ஜனங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு உணர்வுகள் என்று சொல்லி புதர் கிளைமேக்ஸ் பாயிண்ட் அங்க முடிக்கிறார். கர்த்தர் இயேசு பத்தி பேசும்போது அதான், கர்த்தர் எவ்வளவோ தன்னுடைய குற்றச்சாட்டுகளுக்கு மறுவாதம் வச்சிருக்க முடியும், அவருக்கு எல்லா டேலண்டும் இருக்கு, பேசல. காரணம் என்னன்னா, தனக்கு அனுமதிக்கப்பட்ட டிவைன் ப்ரோக்ராம் எதுங்கிறத கர்த்தர் நல்லா உணர்ந்திருந்தாராம். தெய்வீக ஏற்பாடு இதுதான். அது மட்டும் இல்ல, இன்னொரு பாயிண்ட் சொல்றாரு, இந்த தெய்வீக ஏற்பாடின்படி நமக்கு வருகிற அனுபவங்கள்ல நாம ஏதாவது பேசி நடந்து இடையூறு செய்துவிடக் கூடாது என்பதுல கர்த்தர் மிகவும் கவனமும் ஜாக்கிரதையும் உள்ளவரா இருந்தாராம். பிலாத்துக்கு முன்பாக நடந்த விசாரணைகள், ஆலோசனை சங்கம் முன்பாக நடந்த விசாரணைகள்ல நாம் நமக்குன்னு தேவன் வச்சிருக்கிற ஏற்பாடுல தாழ்மையோட நம்ம சரண்டர் பண்ணிடணும். இதுல நாமளா பேசியோ நடந்தோ இந்த ஒரு ஏற்பாடுகளை நாமே இடையூறு உண்டு பண்ணிருக்கூடாது. அப்படி உண்டு பண்ணியிருந்தா தெய்வீக திட்டம் நிறைவேறுவதற்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். சொல்றாரே மத்தவங்கள்ட்ட, இப்படி நிறைவேறும் என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எப்படி நிறைவேறும், அது நிறைவேறாமலே போயிடும். எனவே தாழ்மையோட தன்னை அர்ப்பணிச்சுட்டா, இதே செயல்பாடு கர்த்தருடைய சீஷர்களுக்கும் இனி வரக்கூடிய காலத்துல அவங்க காண்பிக்கும்படியாக கர்த்தர் வாழ்க்கையில அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. இது பிலாத்தின் முன்பாக நடந்த விசாரணையில நம்ம கர்த்தருக்கு பாத அங்கங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாடம். நாலாவது சம்பவம் பார்ப்பதற்கு நமக்கு சமயங்கள் இல்லை. எனவே இந்த மூணு சம்பவங்களோட நம்முடைய பாடங்களை நாம் நிறைவு செய்யறோம். முதலாவது, மரியாள் தைலம் ஊற்றுற ஒரு காரியம், அவைகள் நடந்ததுடைய நோக்கம், அதுல நமக்கு இருக்கிற பாடம். இரண்டாவது, கர்த்தர் இயேசு ராஜாவாக பவனி வந்த விஷயம், அதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன தெய்வீக திட்டம், அது மட்டும் இல்லாமல் அதுல நமக்கு இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட ஒரு பாடம். மூன்றாவதாக, பிலாத்துக்கு முன்பாக கர்த்தர் விசாரிக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய சில ஆவிக்குரிய பாடங்கள் நம்ம பார்த்தோம். தொடர்ந்து இந்த ஒரு நினைவு கூறுதலுக்கு முந்தைய நாட்கள்ல கர்த்தருடைய அனுபவங்களை நன்றாக தியானித்து அதுல தேவனுடைய ஜனங்களுடைய எழுத்துக்களையும் நம்ம பார்த்து அநேக பாடங்களை அவருடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாம அதுல பங்கு பெறுவதற்கு தேவன் நம்மை தகுதிப்படுத்த தொடர்ந்து நம்முடைய ஜெபங்களை நாம் ஏறெடுக்கலாம். தேவன் தாமே நம் யாருக்கும் கிருபை செய்ய நாம் ஜெயிப்போம். ஆமென்.